林聪也练挺，没去了。林聪用在初中里碰上去了。
ആരംഭിക്കാം
练。
വേദാന്തലക്ഷണം നീന്ദ്രകൃപാദ്ധബോധം തത്പാടയുഗ്മധരധീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷണമുനിം ശരണം പ്രപന്ധ്യേ ശ്രീമദ്വേദാന്തരമാനജമുനികരുണാരബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാദയോഗേശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാപ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരമാനുജമുനിമപുരം ദേശികേന്ദ്രം എന്നുയർതന്തളിത്തവരെ ശരണം പൊക്കോയാനടൈവേ അവ ഗുരുക്കളിനൈ വണങ്കി പിന്നരുളാൽ വരം പോതോർ വന്ധവള്ളൽ പ്രിയനം വ്യാളവന്താർ മണക്കാൽ നമ്പി അന്നരേ അവർ കുറയത്ത ഉയ്യൊക്കൊണ്ടാർ നാഥമുനിഷടകോപൻ ഹേനാഥൻ നിന്ന മുത തിരുമഹഴിയൻ ഇവരെ മുന്നിട്ട് എമ്പെരുമാൻ തുറപടികളടയേനെ സമസ്തജനനീം വന്ദേ ചൈതന്യധന്യദായിനീം ശ്രേയസീം ശ്രീനിവാസസ്യ കരുണാമിവ രൂപിണീം ഗമഭ്യനവധിം വന്ദേ കരുണാവരുണാലയം ഋഷശൈലതടസ്ഥാനാം സ്വയം വ്യക്തിമുപാഗതം ദിശന്തു മേ ദേവ തദാദ്വദീയാടയാതരംഗാനുചരാ കടാക്ഷാഃ ശ്രോത്രേഷു പുംസാം അമൃതം ക്ഷരന്തീം സരസ്വതീം സഞ്ചരിതകാമധേനും ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാദ്ധബോധം ത്രയ്യന്തദേശികയതീന്ദ്രശഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ പത്തി സമ്പ്രദായം പെരുമാൾ തായാർ തുടങ്ങി വൈത്തത് இந்த പ്രപത്തി സമ്പ്രദായത്തിற்கு പ്രപന്ന സന്താന കൂട്ടസ്ഥർ എന്നതാണ് திருநாமத்தையுடையவர் நம்மாழ்வார். அவர் முதல் கூட்டஸ்தர் என்றும், தர்சனஸ்தாபகர் ஸ்ரீபாஷ்யகாரர் எம்பெருமானார் தரிசனமானபடியினாலே ஸ்ரீபாஷ்யகாரர் நம்முடைய இரண்டாவது கூட்டஸ்தர் என்றும், விசேஷமாக கவிதாத்கிக சிம்மா சர்வதந்திர சுதந்திர ஸ்ரீமத் வேதாந்தாச்சாரியாதி ஆச்சரியமான பிருதங்களோட நம் சம்பிரதாயமான இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பல முகங்களாலே லட்சித்த சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நம்முடைய மூன்றாவது கூட்டஸ்தர் என்றும், இந்த பிரபத்தி சம்பிரதாயத்திற்கு விசேஷமாக முனித்ரிய சம்பிரதாயம் என்றதான ஒரு பிரிவின் கூட்டஸ்தராக ஸ்ரீமத் திருக்குடந்தை தேசிகன் நான்காவது கூட்டஸ்தர் என்றும் நாம் அனுபவிச்சுண்டு வந்தோம். திருக்குடந்தை தேசிகன் தேசிகன் போலேயே அத்தனை மகாத்மியத்தோட அவதரித்தார். தேசிகன் போலேவே கண்டாம்சமாக அவதரித்தார். ராயம்பேட்டையினும் அக்ரஹாரத்திலே திருவதரித்து ஸ்ரீரங்கத்திலே சாக்ஷாத் சுவாமி திருவடிவாரத்திலே அன்வைத்து அவராலே திருவரங்கன் திருவடியிலே ஆச்சாரிய நிஷ்டையாக ஆத்மபர சமர்ப்பணம் பண்ணி வைக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்திலே ஆச்சாரியரோடே விழுந்தருளிருந்த காலத்திலே ஆறாவதாழ்வான் அபிமானித்து தன்னிடத்தை அழைத்து கொண்டார். ஆறாவதாழ்வான் திருக்குடந்தை தேசிகனை தன்னுடைய பரிசரத்திலேயே வைத்துக்கொண்டு திருக்குடந்தேசிகன் திருநாடு எழுந்தருளும் அளவும் நித்தியம் அவரிடத்திலே அனுகிரகத்தை வருஷிச்சுண்டிருந்தார். உயர்ந்த சுவாமி தேசிகன் போலேயே திருக்குடந்தையில் எழுந்தருளிருந்து தேசிக சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டிருந்து விசேஷமாக மூன்று சன்னியாசிகள் எப்பொழுதும் சுவாமியிடத்திலே அன்வைத்திருக்கும்படியாக அத்தனை மகாத்மியத்தோடு எழுந்தருளிருந்தார் என்றும் இதெல்லாம் பார்த்தோம். எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று திக்விஜயமாக புறப்பட்டார். மங்களாசாசன யாத்திரை தான் அது, ஆனால் அதுவே ஒரு திக்விஜய யாத்திரையாக அமைந்து போச்சு. சுவாமி எழுந்தருளினிடமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுவாமியினுடைய பிரபாவத்திற்கு தோற்று சுவாமியினுடைய தேஜஸுக்கும் அனுஷ்டானத்துக்கும் விசேஷமான வைராக்கிய பூர்த்திக்கும் தேசிகன் போலேயே காலக்ஷேபம் செய்து கொண்டு எழுந்தருளிருந்ததான அழகுக்கும் தோற்று எத்தனையோ பிரம்ம வித்துக்கள் சுவாமியினிடத்துடைய திருவடிவாரத்திலே தாங்களும் அன்வைத்து தாங்களும் பரநியாசாதி காலக்ஷேபங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி திருக்குழந்தையிலிருந்து தொடங்கி பெருமாள்களை மங்களாசாதனம் செய்ய வேண்டும் என்று திருக்குழந்தேசிகன் நடத்தி அருளின யாத்திரை தான் முனித்ர சம்பிரதாயத்தினுடைய இன்றைய இத்தனை விசாரமான பிரச்சாரத்திற்கும் ஒரு காரணம். இந்த முனித்திரிய சம்பிரதாயம் என்று எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியானதான ஒரு கீர்த்தி வந்ததும் இந்த திக்விஜய யாத்திரை தான். இந்த திக்விஜய யாத்திரைன்னு சொல்லக்கூடாது, பெரியவா அப்படி சொல்லல. பெருமாள் மங்களாசாசனமாக எழுந்தருளினார். பல வடதேசத்து திவ்ய தேசங்கள், இங்கே நாம் வடதேசம் என்று சொல்வது திருக்குடந்தைக்கு வடக்கிலே இருக்கும் திவ்ய தேசங்கள், திருவேங்கடம் வரைக்கும் ஒரு க்ஷேத்திரமாக எழுந்துருளி அங்கே பெருமாள்களை மங்களாசாசனம் செய்து கொண்டு சில சில காலங்கள் ஆசிரித்து சிஷ்யர்களை உஜ்ஜீவிப்பித்துக் கொண்டு காலக்ஷேபாதிகளை சாதித்து கொண்டு எழுந்துருளி இருந்து மீண்டும் திருக்குடந்தைக்கு எழுந்துருளினார் என்ற வரைக்கும் போன வாரம் நாம் பார்த்தோம். மீண்டும் இதே போல திருவணை யாத்திரையாக புறப்பட வேண்டும் என்று திருவுள்ளமாச்சு. திருவணை என்று நம் சம்பிரதாயத்திலே சொல்வது சேத்து, ஸ்ரீ ராமசேதுவை திருவணை என்று சம்பிரதாயமான வார்த்தை சொல்லும். எம்பெருமான் ஆறாவதாழ்வானிடத்திலே விஞ்ஞாபித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொண்டு திருவணை யாத்திரையாக மீண்டும் புறப்பட்டார் சுவாமி திருக்குடந்த தேசிகன். முன்னையே பார்த்தோம் திருக்குடந்த தேசிகன் செய்தருளின் இந்த யாத்திரைகளில் எல்லாவற்றிலும் ஆச்சாரியரோடே பெருமாள்களை மங்களாசாசனம் செய்ய வேண்டும், பெரிய பேர் வேணும் நமக்கு என்று சுவாமியினுடைய சிஷ்யர்கள் அநேகம் பேர் அத்தனை பேரும் கிரகத்தாள். நாம் முன்னே பார்த்த போலே ஸ்ரீனிவாச மகாதேசிகன், ரங்கநாத மகாதேசிகன், வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்ற இந்த மூன்று யதீஸ்வரர்கள் இவர்கள் சன்னியாசிகள். இவர்களோடே சேர்ந்து அத்தனை பேருமாக யாத்திரை செய்தருளினார்கள். அதனால தான் அந்த யாத்ரா கோஷ்டிக்கே ஒரு விசேஷமான கீர்த்தி ஏற்பட்டது. உயர்ந்த சுவாமி தேசிகன் போலே ஒரு ஆச்சாரியர் அவரிடத்திலே பாஷ்யகாரர் போலே ஆளவந்தார் போலே அப்படி விசேஷமான சந்யாசாசிரமத்தை சுவீகரிச்சிருக்கக்கூடியதான மூன்று யதிகள், அந்த யதிகளோடே சேர்ந்து இன்னும் நிறைய பிரம்மவித்துக்களாயும் மகாஜானிகளாயும் அனுஷ்டானபரர்களாயும் அப்படியே தேஜோ விலக்ஷணத்தோடு இருக்கக்கூடிய அந்த வைஷ்ணவ ஸ்ரீயை தங்களது சொத்தா வச்சிருந்த மகான்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கிரகத்தால் பல பேரும் சேர்ந்து யாத்திரை பண்ணினதுனால அந்த யாத்திரா கோஷ்டிக்கே ஒரு பெரிய விசேஷமான கீர்த்தி ஏற்பட்டது. அந்த யாத்திரையினால தான் அந்த சம்பிரதாயத்துக்கு அந்த முனித்திரை சம்பிரதாயம்னு பெயரும் விஸ்தாரமாச்சு. அது முன்னே சொன்னேன், சுவாமி மூன்று முனிகளோட எழுந்தருளும் சுவாமி, அதனாலே முனித்திரைய சுவாமி, அவா சிஷ்யால முனித்திரைய சம்பிரதாயம் என்று சொல்லும் வார்த்தையே அப்பொழுது நல்ல பிரசித்தியை ஏற்பட்டது. சுவாமி திருக்குடந்தையிலிருந்து ரொம்ப எப்படி திருமங்கை ஆழ்வார் பல திவ்ய தேசங்களை பார்க்க வேண்டும் என்று வாழ்நாள் எல்லாம் ஆசைப்பட்டு இருந்தாரோ, அந்த அச்சாவதாரத்தை சேவிப்பதுதான் திருவஷ்டாட்சரத்தையே சாட்சாத்தாக தரிசிப்பது போலே அவருக்கு ஒரு பரவசமான ஒரு பக்தி இருந்தது திருமங்கை ஆழ்வாருக்கு. எந்த அஷ்டாட்சரத்தை சர்வேஸ்வரன் தானே தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சாட்சாத் பரமபதத்திலே சேவை சாதிக்கும்படியான அப்பேற்பட்டதான அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை ஆழ்வாருக்கு தான் இங்கே வந்து சேவை சாதிச்சு கலிகனிடத்திலே விசேஷ பகுமானத்தோடே அவருக்கு திருவட்டாட்சரத்தை தாயாரோடே வந்து உபதேசம் பண்ணினானே, அந்த திருவட்டாட்சரத்தை உபதேசம் பண்ணினான் அந்த மந்திரத்தையே, அந்த மந்திரத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதையே, அந்த மந்திரமூர்த்தியையே நாம் எங்கே பார்க்கலாம்னா திருமங்கை ஆழ்வாருடைய சித்தாந்தம் ஹர்ஷாவதாரமூர்த்தியாய ஆங்காங்கே பக்தர்கள் வருவார்களோ பக்தர்களிடத்திலே ஒரு அஞ்சலி கிடைக்காதா, அவர்கள் தாங்கள் அமுது செய்வதற்காக நமக்கு படைக்கும் சோறு கிடைக்காதா என்று எங்கும் தெய்வம் அர்ஷாவதாரம். நமக்கு ஒரு சாதம் போட மாட்டானா பக்தன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பக்தன் நமக்கு ஒரு சமர்ப்பணம் செய்ய மாட்டானா என்று ஏங்கி கொண்டிருக்கும் இந்த அர்ஷாவதாரம் இந்த மூர்த்தி உண்டே, இந்த மூர்த்தி தான் திருவட்டாட்சரத்தினுடைய அப்படியே சாட்சாத் வடிவம், என்று தான் எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருந்த அந்த திருவட்டாட்சர மந்திரத்தினுடைய வடிவத்தை பார்க்கணும்னு அர்ஷாவதாரம்ன்ற ஆசையினாலே திரும்பி அழ்வார். நமக்கெல்லாம் விசேஷமான இந்த மூர்த்திகளெல்லாம் காட்டி கொடுத்து பெருமாள்களையெல்லாம் திவ்ய தேசம் திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் என்றுதான பெரிய பேரை கட்டி கொடுத்துருக்காரே, அந்த பெருமாள்களை சேவிக்கணும்னு ஆசையோட பெரியவாள் எப்பொழுதும் பாரிச்சுண்டிருப்பா. எங்க இருந்தாலும் எந்த க்ஷேத்திரத்துல இருந்தாலும் நாலு பக்கத்திலும் பெருமாள்களை நினைச்சுண்டு இத்தனை பெருமாள்கள் மத்தியத்தில் தான் நமக்கு வாழ்க்கை நடக்கிறது. ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் அந்த கருணைக்கடலாக இருக்கக்கூடிய அந்த திருவரங்க பெருமான் உண்டே, ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் மலை மேலே முட்டிக்கொண்டு நிற்கும் காலமேகம் போலே ஆக்கும் மலை மேலே நித்திய பிரதிஷ்டனாய் எழுந்திருக்கும் திருவேங்கடவன் உண்டே, ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் உயர்ந்த மலைகளிலே சிறந்த மரங்கள் இருக்கும் அதுபோலே பாரிஜாத விருட்சமாய் கரிகிரி மேலே சேவை சாதிக்கும் கண்ணனுண்டே வரதராஜன், ஸ்ரீரங்க மங்களநிதிங் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம் என்று நான்கு பெருமாள்களையும். யதுசைல தீபம் என்று சொன்னது திருநாரணன் மேல்கோட்டை நாரணன். இப்படி நான்கு புறத்திலும் பெருமான்களை நித்தியம் நினைச்சு கொண்டு அந்த அங்கே பெருமாள்களை எல்லாம் இதே போல பல பெருமாள்களை நினைச்சுண்டே வாழ்க்கையை நடத்துறவா. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு யாத்திரையாக பெருமாள்களை சேவிக்க கிடைக்காதா என்று இக்காலத்திலே இருக்கிற பல சௌகரியங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அக்காலத்தில். அதனாலே யாத்திரையாக நடையாத்திரையாக எழுந்தொழி ஒரு ஜீவனத்திலே ஒரு நாள் செவிக்க மாட்டோமா என்று பாரிப்பது வழக்கம். அதனாலே நித்திய அனுஷ்டானத்தோட பல சிஷ்யர்களுக்கு உஜ்ஜீவனம் செய்து கொண்டு காலக்ஷேபங்களை சாதித்து கொண்டு அதுவே பரமானந்தமாக தேக யாத்திரையாக இருக்கச்சேவும் கூட இந்த பெருமாள்களை எல்லாம் ஆசைப்படுவதனாலே திருவண யாத்திரையாக மீண்டும் புறப்பட்டாச்சு. திருக்குடந்த தேசியம் சிஷ்யர்கள் எல்லாம் வந்தார். யாத்திரையாக புறப்பட்டவர் இவர் இருந்தது சோழ தேசம் ஒப்பிலியப்ப இவர் இருந்தது திருக்குடந்தை. அந்த பக்கத்திலேயே முதல்ல இருக்கிற பெருமாள் திருவிண்ணகர பெருமாள் அவங்களா சாசனம் பண்ணிக்கிறார். எந்த திருவிண்ணகரப்பன் ஒப்பிலியப்பன் ஒப்பிலா என்னப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பருமாய் என்ன பொன்மதுள் சூழ் திருவண்ணார் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாழ்நிலே என்று நம்மாழ்வாராலே போஷணம் படப்பட்ட பெருமாள். அது ஒரு ஏத்தம். திவ்யதேசத்தே பெருமான்களிலேயே இன்னும் ஏற்றமுடைய பெருமாள்கள் என்று கொஞ்சம் பிரித்து பார்க்குற வழக்கம் உண்டாக்குனா நம்மாழ்வார் பாடின பெருமாள்னா அந்த பெருமாளுக்கு ஏற்றம். அதுவும் நம்மாழ்வார் சோழ தேசத்து பெருமாள்களை பாடுவது ரொம்ப அபூர்வம். பாண்டி தேசத்து பெருமாள்களை பாடுகிறார் என்பது உண்டு, ஆனால் கேரள தேசத்து பெருமாள்களை பாடுவார்னு உண்டு. ஆனால் சோழ தேசத்து பெருமான்களை மங்களாசாசனம் செய்வது ரொம்ப அபூர்வம். அப்படி இருக்க சோழ தேசத்திலேயும் இருந்து கொண்டு அதுவும் நம்மாழ்வாருடைய திருவாக்குனாலே பெருமை பெற்றவர் அது திருவண்ணகரப்பருக்கு ஏற்றம் உண்டு. கலியன் இந்த திருவண்ணகரப்பனை சேவிச்சுட்டு பாண்டாய் உண்மை காண்பதோ அருளன கருளுதியேல் வேண்டேன் மனவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே காதல் செய்து இளையவர் கலவிதரும் வேதனை இணையது விருதலாம் ஆதலின் மனதடி போதலர் நெடுமுடி புண்ணியனே காதலின் உனதடி அணுகுவன் நான் போதலர் நெடுமுடி புண்ணியனே. என்ன வாழ்க்கையப்பா, பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருளின்பவன இரண்டும் இருத்தேன் ஐம்புலன்கட்களாயினா வாயிலொட்டி அறுத்தேன். எத்தனை 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 கேவல பேச்சுகளையெல்லாம் பேசி எத்தனை கேவல பேச்சுகளையெல்லாம் கேட்டுண்டு என்ன ஜீவனம் பண்ணியாச்சு பிரபு. காது இருக்க உன்னுடைய திருநாமங்கள் வந்து வாய்க்கவில்லை, வாயிருக்க உன்னுடைய திருநாமங்களை சொல்ல கிடைக்கல. உனக்காகவே நீ கொடுத்ததான கரணங்களை எல்லாம் அனர்த்தப்பட்டு போச்சே. இனிமேலாவது உன்னையே வந்து நினைப்பே உன்னையே நினைத்திருப்பேரா. மறந்தேன் உன்ன முன்னம் மதியில் மனத்தால் புத்தி கெட்டு போச்சு. உன்னை தவிர எத்தனை ஸ்மரணம் பண்ணியிருப்பேன் நான் என்று ஆழ்வார் ரொம்ப கதறிண்டு திருவங்கை ஆழ்வார் ரொம்ப கதறிண்டு வந்து விழுந்த பெருமாள். திருவிண்ணகரப்பன் ரொம்ப விசேஷமான பாசுரங்களினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட முடியாத வசத்தியான பெருமாள். ஆச்சரியமா அனுபவிக்கிறார். 30 பாசுரத்தினாலே கல்யாணம் அனுபவிக்கிறார். அது ரொம்ப ஏற்றம். கலியனிடத்திலே ஒரு வரி வாங்கினாலும் ஏத்தம்னு சொல்லச்சே, 10 பாசுரம் வாங்கினா ஏத்தம், ஒரு பாட்டு கிடைச்சாலும் கூட ஏத்தம் என்றெல்லாம் சொல்லுவா. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பொருள் கோழியும் கூடலும், அவ்வளவுதான். அது கோழின்னு ஒரு வார்த்தை சொன்னார் சுவாமி, உறையூருக்கு தான் கோழின்னு பேர். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அந்த திவ்ய தேசம்னு பேர் வச்சிருக்கா, அப்படியாக்கும். அதுபோல ஒரு ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என்று சொன்ன ஆதனூர்னு ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்கு மேலே சொல்லலை, முன்ன சொல்லலை, பின்ன சொல்லலை. 4000 பாசுரத்தில் வேற ஒரு பதம் கிடையாது இந்த ஆதனூர் பெருமாளுக்கு, ரங்கநாதனுக்கு, ஆண்டளக்கும் ஐயனுக்கு. ஆனால் திவ்யதேசம் பரமபதநாதனோடே 108 திவ்யதேசத்திலே எண்ணும்படியானதான பெருமையை தூக்கி கொடுத்தார் அங்கே ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனுக்கு திருவங்கை ஆழ்வார். அப்படி அது திருவங்கை ஆழ்வார் வாக்குனாலே ஒரு ஸ்பருஷம் கிடைச்சதுன்னா பரமபதநாதன் கோட்டியிலே நிற்கலாமே, அப்பேற்பட்ட ஆழ்வார் திருவாக்கில் ரொம்ப விசேஷமான 30 பாசுரம் பாடியிருக்கார். 30 பாசுரம் பாடியிருக்கார் திருவிண்ணகரப்பனை பற்றி. சொல்லாய் திருமார்பா உனக்காகி தொண்டுபட்ட நல்ல என வினைகள் நிலையாவி நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் சிலா நல்லிசாயாய் திருவிண்ணகரானே. சொல்லாய் திருமார்பா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை, உனக்கு என்று அடிமையான விட்ட பிறகும் கூட இன்னும் வினைகள் வந்து என்னை அண்டுவோம், நெருப்பிலே பஞ்சு வந்து நிற்குமோ, எப்படி என்ன எப்படி இன்னும் கூட என்ன வினைகள் வந்து அண்டும்படியாக இருக்குமோ. சொல்லாய் திருமார்வா உனக்காய் தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி, நீ சங்கல்பிச்சால் போகாத வினைகள் உண்டாபிரானே என்று ஆழ்வார் ரொம்பவும் அந்த திருவிண்ணகரப்பரை நம்பி ஒப்பிலியப்பரை நம்பி பாடுறார். காதலும் பிறத்தலும் என்று இவற்றை காதல் செய்யாது உனகடலடைந்தேன் மோதல் செய்யினான் வரையாகி உன் வராதல் செய்வானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகருமேயவனே. திருவிண்ணகரப்பா சாதலும் பிறத்தலும் என்று இவற்றை காதல் செய்யாது யாராவது ஆசைப்படுவாளா? சாகத்துக்கு ஆசைப்படுவாளா? பிறக்கிறதுக்கு ஆசைப்படுவாளா? செத்து பிறக்கிறதே பிறந்து சாகிறதையே தொழிலா இருக்கிற இந்த ஜீவனத்தினுடைய இந்த ஜீவாத்மாவுடைய வியாபாரத்தை உண்மையாவும் தான் ஆசைப்படுவானா? பிறந்தா விட்டு சில நாள் இந்த சரீரத்துல அபிமானம் வந்த பிறகு இதே இந்த சரீரத்தோடையே இருந்துடமாட்டுமான்னு அப்படி வேணா நினைப்பாளே ஒழிய, யாராவது செத்து போறவான் திருப்பியும் பிறக்கணும்னு நினைப்பாளா? பிறக்கிறவா சாகணும்னு நினைக்கிறாளா? யா இப்படி ஆரம்பமும் வேண்டாம் முடிவும் வேண்டாம், நடுவுல மட்டும் இருக்கிற இந்த அபிமானம் என்னத்துக்கு பிரபோ எனக்கு வேண்டாம்னார் அவர். சாதலும் பிறத்தலும் என்று இவற்றை காதல் செய்யாது உன கடலடைந்தேன் ஓதல் செய் நான் மறையாகி கும்பராதல் செய் உருவானவனே. நான் மறையாகி சாட்சாத் வேதஸ்வரூபனே, நீ அல்லவா இங்கே திருவண்ணகரிலே ஒப்பலியப்பராய் நிற்கிறாய், உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல், உன்னுடைய நித்திய சாட்சாத்காரம் எனக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் உன்னை நான் கண்ணிலேயே வச்சுண்டு பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசை இருக்குமானா? இந்த ஆசைக்கு மேலே எனக்கு என்ன வேணும்ப்பா? சம்சாரத்திலே ஒரு சந்தோஷம் வேற எனக்கு அனாவசியம் என்று உபலியப்பனிடத்திலே ரொம்ப மண்டி சொல்றார் ஆழ்வார். பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிரன் இவர் பின்னுதவா அதறிந்தேன். ஒரு உறவுனாலே ஒரு சுகம் இல்லப்பா. பெற்ற மக்கள் பண்டிரன் இவர் பின் உதவா அறிந்தேன், நீ பணித்த அருள் என்னும் உள்வாள் உருவி அறிந்தேன். ஒரு கத்தியை எடுத்தேன், உன்னுடைய அனுகிரகம்னு ஒரு கத்தியை எடுத்தேன், என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பந்த பாசத்தை எல்லாம் நன்னா வெட்டி வெட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. இனிமே நான் தனிக்கட்டையா நிக்கிறேன், உன்னையே ஆசிரியச்சு நிக்கிறேன், அதனாலே என்னை விடாம ஏத்துக்கணுமப்பான்னு ரொம்ப பெரிவாள் ரொம்ப உருகின எம்பெருமான்கள் விதேசங்களிலே. தான் தனக்கு திருக்குழந்த தேசிகன் தான் தனக்கு அவதாரத்துக்கு காரணமாயும் பெருமாள் செய்த அத்தனை அனுகிரகத்திற்கும் மூலமூர்த்தியாயும் சுவாமி தேசிகனிடத்திலே இத்தனை ஆச்சரியமானதான ஒரு அபர தேசிகன் என்றதான பெருமையை பெரும்படியாக அனுகிரகத்தை கொடுத்த பெருமாளாயும் இருக்கிற உபலியப்பனை திவ்ய தேசத்திலே மகளாசாசனம் பண்ணிட்டாராம். பூமிதேவி தாயாரையும் உபலியப்பனையும் சேவிச்சுண்டு அங்கிருந்து அப்படியே திருநறையூர் திருச்சேர மார்க்கமாக எழுறார். திருக்குடந்த தேசிகன் கோஷ்டியாக எழுறார். எங்கு போனாலும் பெருமாள் திருக்குடந்த தேசிகனுக்கு தேசிகனுக்கு செய்து வைத்த மரியாதைகள் போலேயே உயர்ந்த பகுமானங்களையெல்லாம் மரியாதைகளெல்லாம் பிரசாத வரிசைகளையெல்லாம் ஆச்சரியமாக அனுகிரகிக்கிறாராம். அங்கிருந்து திருநறையூர் வருகிறார். திருநறையூர் க்ஷேத்திரம் பஞ்சுலவல்லி தாயாரிடத்திலே மோகிச்சிருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் நம்பி இந்த எம்பெருமானிடத்திலே இருக்கிற பெரிய விசேஷம் என்னன்னா ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு கிடைக்காதுன்னு. என்ன சுவாமி கிடைக்காதா அப்படின்னா, ஆமா என்னுடைய ப்ராக்டிஸ்ல கிடையாதுன்னு. எப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்டான்னா, பாருங்க எனக்கு முன்னாடி வந்து ஆழ்வார் ஒருத்தருக்காவது கிடைச்சாரான்னு கேட்டார். தன் ஆழ்வார் வந்து போனாலே 11 ஆழ்வார்கள் வந்தாச்சு, ஒருத்தராவது இந்த நம்பி பெருமாளத்துல சேவிக்கிறதுக்கு அவளை கொடுப்பன இருந்ததா இல்லையே? கண்ணும் சுழன் குழையோடு இளை வந்தே இங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமி நின்னாதமுன். வயசான கிழமை, நீ படுத்துற பாடு தாங்கல, ஒரு இடத்துல விழுந்து கிடக்க மாட்டேன்ற பாடா படுத்துறையே அப்படின்னு நம்மத்திலேயே நம்ம குழந்தைகள் நம்மளை ஒதுக்கிறதுக்கு முன்னாடி திருநறையூர் பெருமாளை போய் சேவிச்சிருங்கோன்றார். என்ன சுவாமி திருநறையூர் தோ இங்க இருக்காரு பெருமாள், இங்கே தோ இங்க இருக்காரு சுவாமி. உப்பிலைப்பன் கோவிலுக்கு பக்கத்துல கும்பகோணத்துக்கு இவ்வளவு கிட்ட இருக்கச்சே அந்த பெருமாளை சேவிக்க கிடைக்காதா, ரொம்ப ஈஸியான பெருமாளாச்சேன்னா அப்படி நினைச்சிடாதுங்கன்னார் திருமங்கையாழ்வார். அதிர்ஷ்டம் இருக்கணும், கொடுப்பன இருக்கணும் இந்த பக்ஷராஜ சுவாமிய சேவிக்கிறதுக்கு. அந்த மாதிரியான கொடுப்பனை இல்லைன்னா எவ்வளவு ஊர் பக்கத்தில் இருந்தாலும் பெருமாளை சேவிக்க கிடைக்காது. பாருங்க நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, எங்கள் ஆழ்வார் ஒருத்தரும் இந்த பெருமாளை சேவிக்கலன்னு இருக்கும். ஏன் சுவாமி சேவிக்கலன்னா, அந்த ஆழ்வார்களெல்லாம் இந்த பெருமாளை தொட்டுற போறாளேன்னு வாக்குனாலே எச்சல் படுத்துடக்கூடாதுன்னு பெருமாள் சுத்தமாக காத்துட்டு இருந்தாராம். ஏன்னா ஆழ்வார் வாக்கில் வந்து எச்சில் தானே ஓணும் பெருமாளுக்குன்னா, எனக்கு திருமங்கை ஆழ்வார் எச்சல் மட்டும்தான் வேணும், வேற ஒரு ஆழ்வார் எச்சலும் வேண்டான்னு இருந்தாரான் திருநறையூர் எம்பெருமான். வந்த நாள் வந்து என் நெஞ்சு இடங்கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான் அடியேனுடைய சிந்தையாய் வந்து தென்புலக்கு என்னை சேருகொடான் இது சிக்கேனப்பற்றேன். வந்த நாள் வந்து என் நெஞ்சிடங்குண்டான் மற்றோர் நெஞ்சறியான் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் மற்றோர் நெஞ்சறியான். இந்த பெருமாள் இன்னொரு ஆழ்வார் நெஞ்சத்தை கூட போ தொடாம ஒதுக்கிண்டு இருந்தாராம். என்ன திருமங்கை நம்ம ஆழ்வார் வரணும், நம்ம ஆழ்வார் நம்ம பாடணும், அந்த பாட்டினுடைய சுவாரஸ்யம் போகணும், மற்ற ஆழ்வார்லாம் என்னத்துக்குன்னு இருந்தாராம். அப்படி கலியனுக்குன்னு இருந்த ஆழ்வார், எப்படி திருமங்கை ஆழ்வார், எப்படி நம்மாழ்வாருக்குன்னு சில பெருமாளாம். அந்த பெருமாளெல்லாம் நம்மாழ்வார் பாடினாச்சு, அந்த பெருமாளை நாம பாடக்கூடாது. அந்த மாதிரி அந்த திருக்குருகூரிலே பொலிந்து நின்ற பிரான் விஷயமா இப்படியெல்லாம் அமத்தாழ்வார்கள்லாம் ஒதுங்கினது உண்டு. அச்சோ நம்மாழ்வார் இவ்வளவு ஆசைப்பட்ட பெருமாளை நாமும் ஒரு வார்த்தை சொல்லலாமா என்று ஒதுங்கினது உண்டு. அதுபோல திருமங்கை ஆழ்வாருக்குன்னு ஒதுங்கி இருந்தாராம் இந்த திருநறையூர் நம்பி. திருநறையூர் நம்பி விஷயமாகத்தான் நம்ம இப்போ கலியன் அவர் தொடர்ந்து அப்படியே பொழிகிறார், 100 பாட்டு பொழிகிறார் சுவாமி. இப்போதான் சொன்னனே ஒரு வரி கிடைச்சதுன்னா திவ்ய தேசமம்னு பேர் பெற்று பரமபதநாதன் கோட்டையிலே போய் நிற்கலாம்னு ஆசைப்படுவா அர்ச்சாவதாரத்தை எம்பெருமான்கள். அப்படியாகும் அந்த எம்பெருமான்களை எல்லாம் இயங்க வச்ச ஆழ்வார்கள் கோஷ்டியிலேயும் ஒரு ஆழ்வார் உண்டு. அவருக்காக வாக்கும் பெருமாள் வேற ஒரு ஆழ்வார் வாக்கிலேயும் புகுந்து புறப்படக்கூடாது என்று காத்து கொண்டிருந்து நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய திருவாக்குனாலே 100 பாட்டு வாங்கி பொலிந்து நின்று ஆச்சரியமாக பரமானந்தப்படு. பரமபதத்திலே பெற்ற ஏற்றமெல்லாம் ஒன்றுமில்லை, ஆழ்வார் திருவாக்குனாலே 100 பாட்டு வாங்கினோமேன்னு பெரிய பெருமையோடு திருநறையூரில் 2 மடலும் வாங்கிண்டாராம் பெருமாள். 2 மடல் மடல் வாங்கிண்டாராம் ரங்கநாதன் கேட்டாராம் கலியன். ஏன் சுவாமி இங்கேருந்து போய் திருநறையூரில் போய் 2 மடல் சொல்லிட்டு வந்தீரே, எனக்கு மடல் கிடையாதான்னாராம். உனக்கு கிடையாது சுவாமி, உனக்கு அந்த கொடுப்பன கிடையாது. நறையூர் பெருமாளுக்கு நம்பி நறையூரருக்கு இருக்கிறதான இந்த பெருமை இந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடையாதுன்னாராம் அவர் ரங்கநாதனை பார்த்து சொன்னாராம் கலியன். ஆமா அவருக்கு மடலும் உமக்கு மதிலுமே அமைந்தது, நம்பிக்கு மடலும் உமக்கு மதிலுமே அமைந்தது, உமக்கு மதில் கட்டினே சுவாமி, ஆனால் பிராகாரம் கட்டி வச்சிருக்கணும் இல்லையோ, அவ்வளோதான் உமக்கு. இந்த கல்லாலே கட்டினது உமக்கு, சொல்லாலே கட்டினது அவருக்குன்னாராம். ரெண்டு மடல் ஆச்சரியமா அப்படி. திருமங்கையாழ்வாருக்கு திருநறையூர் பெருமாள்னா அவ ரெண்டு பேரும் தனி செட்டு. பெருமாளும் தாயாரும் எப்படி தனி செட்டுன்னு சொல்லலாமோ, அதுபோல பெருமாளும் ஆழ்வாரும் தனி செட்டுன்னு சொன்னால் திருநறையூர் பெருமாளும் அவரோட கலியனையும் சேர்த்தா தான் ஒரு செட்டு ஆகும். அது அந்த மாதிரி ஆகும். கண்ணம் சுழந்து குழகோடு வெள்ளையர் முதலார் வேட்கையை மாற்றி இருந்து இவன் பொல்லாந்திரைந்தான் என்னும் புறநுரை கேட்பதன் எல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் இந்த பொல்லாது கழம் என்ன பாருங்க, ஓயாம ஏதோ உயிரை வாங்கிறது, உட்கார மாட்டேன்றது ஒரு இடத்துல சேர்ந்து அவெல்லாம் வெய்ய வெய்யறதுக்கு முன்னாடி உடம்புல தெம்பு இல்லாம போறதுக்கு முன்னாடி வாங்கோ, எங்க திருநறையூர் பெருமாளை வந்து சேவிக்கிற கொடுப்பன இருக்கிறவா, வாங்கோ வந்து சேவிச்சிருங்கோ என்று அழைப்பாராம் கலியன். 10 பாட்டு அது போல அழைக்கிறார் அவர். குங்குன் குழலாறு கூடி இருந்து சிரித்து நீர் இங்கே நிருமி எம்பால் வந்ததென் இகழாதமும், இது லொக்கு லொக்குன்னு இங்கு என் இருமி எம்பால் வந்ததென் இகழாதமும், லொக்கு லொக்குன்னு லொக்கு லொக்குன்னு இருமி இருமி பிராணம் போகாம இருமிட்டே இருக்குன்னு வெய்வாளம். அப்படியே வாழ்தான் வெய்யறதுக்கு முன்னாடி வாங்கோ என்க நிறைய ஓர் பெருமாள் நம்பி நிறவீரோ வந்து சேவிங்கோன்னார். புல்வாய் விளந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று என் உள்ளங் குளிரும் உருவா. நாம் எல்லாம் உடம்பு வெளியில குளிரறதுக்குன்னு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுக்கோ, ஆற்றுல வஸ்துக்கள்லாம் குளிரறதுக்குன்னு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுக்கிறோம், உடம்பு குளிரறதுக்குன்னு ஏசி வாங்கி போட்டுக்கிறா. ஆழ்வார் சொல்றார், எனக்கு எல்லா ஃப்ரிட்ஜும் இருக்கு, எல்லா ஏசியும் இங்கு இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு நம்பி நிறைய ஊரர் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல மனசெல்லாம் ஜில்லுன்னு. அது மனசுக்கு ஒரு ஏசி உண்டுனா உண்டு சுவாமி, மனசுக்கு ஏசி உண்டு யாருன்னா நம்பி நிறையூரர் பொள்ளுவாய் பிளந்த புனிதா என்று அழைக்க உள்ளே நின்று என் உள்ளங் குளிரும் உருவா. என் உள்ளம் குளிரும் ஒருவா, கள்வாக கடன் மல்லை கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே, பனியை பரங்குன்றின் பவளத்திரளே முனியே திருமூழிக்களத்து விளக்கே இனியாய தொண்டரும் பருகு இன்னமுதாய கனியே. பெரியவாள் பகவத் அனுபவத்தோடே பெருமாளை சேவிச்சா என்று அதை கொஞ்சம் கோடிட்டு காட்டுறதுக்காகத்தான் திருக்குழந்தை தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தில், அதுவும் ஆச்சாரியாளுடையதான பரம்பரையை அனுசந்தானம் பண்ணி கொண்டு வர சமயத்தில் இப்படி திவ்ய தேச மங்களாசாசனமான இந்த அனுபவம் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான உபன்யாசமோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த பெருமாளை சேவிக்கிற அந்த அவளுடைய அந்த மனோபாவத்தை ஆழ்வார் பாசுரத்தோடே அனுபவிக்கிற மனோபாவத்தை நிறையூரரை சேவிக்கச்சே, இது போல பல மனோபாவங்களோட பெருவாள் சேவிப்பான். இப்பவும் கூட சமீபத்திலே பல சமயம் திருநறையூருக்கு போனா அங்க இருக்கிற அங்க அர்ச்சகர் அவர் இந்த எம்பெருமானை என்னமா சேவிப்பார் திருக்குடந்தை ஆண்டவன். அந்த மடலை சொல்லிக்கொண்டு பெருமாளை சேவிக்கிற அந்த அழக அனுபவிச்சா கேட்டுட்டே இருக்கணும். இப்ப சமீபத்திலே இப்ப ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவன் திருநறையூருக்கு எழுந்தருளியாச்சு. அப்போ கூட அந்த பட்டாச்சாருக்குங்க திரும்ப திருக்குழந்தை ஆண்டவன் மடல் சேவித்து கொண்டு இந்த பெருமாளை அனுபவிப்பார். அதே போல இந்த மடல் அனுசந்தானத்தோடே பிரகிருதம் ஆண்டவன் பெருமாளை மங்களாசாசனம் பண்றது கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதனாலே மடல் அனுசந்தானம் பண்ணப்படும் அப்படின்னு அந்த அந்த நினைப்புக்கு சொல்றேன். பெரியவாள் அந்த பெருமாளை சேவிக்கச்சே ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளாலே ஆழ்வார் மங்களாசாதனம் வார்த்தை வாங்கின பெருமாளா இருந்தான்னா அந்த பெருமாளை அனுபவிக்கிற ஆனந்தத்தினுடைய வழியை காட்டுறது அது அந்த ரீதியில தான் கொஞ்சோண்டு பகவத் அனுபவத்தோடே திருக்குழந்தை தேசிகன் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி கொண்டு அந்த யாத்திரைகளிலே எழுந்தருளினார் என்ற அம்சத்துக்காக சொன்னது. திருநறையூர்லே சேவிச்சுண்டார். அது வந்து கவாடம் திறந்துவுக்கு கணக்க நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமார்வும் வாயும் அடியணையும் பண்ணு கரதலமும் கண்களும் மணிமாடக்கமாடங் கடந்துவுக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன். திருநறையூர் பெருமாளை இந்த திருக்குழந்தாண்டவன் இந்த வரிகளை சொல்லி மங்களாசாசனம் பண்ணியாச்சுன்னு அவரை ஞாபகப்படுத்துறார். என்னுடைய கண்கள் மண்ணமணி மாடக் கவாடம் திறந்து ஹுக்கு. அது மாடக்கோயில் இல்லையா, படிக்கட்டு படிக்கட்டா மேல போனா தானே பெருமாளை சேவிப்பா. அது கவாடம் திறந்து ஹுக்கு. ஆஹா, அந்த பெருமாளுடைய திருக்கதவு நீக்கினால் நான் சேவிச்சேன். எத்தனை ஆச்சரியமான மகாநிதியை சேவிச்சேன், கல்பக விருஷத்தை சேவிச்சேன். பொன்னு மணிமாடக் கவாடம் திறந்து பொன்னு என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன், என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன். என்னுடைய கண்ணுக்கு கூட இந்த பகவன் மூர்த்தியை காணும் போது இத்தனை ஆசைப்படும்படியாக இழுத்தானே அந்த பெருமாள். இந்த கண்ணாலே நான் பார்த்து சந்தோஷப்பட்ட எத்தனையோ அனர்த்த வஸ்துக்கள் உண்டு. இத்தனை அனர்த்த வஸ்துக்களையும் பார்த்து இதுதான் ஆனந்தம், இதுதான் ஆனந்தம்னு இந்த கண்ணை கொண்டு நான் தேடிக்கொண்ட அனர்த்தங்கள் கொஞ்சமில்லை. எல்லா பாவத்தையும் அழிக்கும்படியாக இந்த கண்ணுக்கும் ஒரு விஷயத்திலே ஒரு ஆசை வந்தது. அது எதனால அப்படின்னா, மணிமாட கவாடம் திறந்து வுக்கு என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன், என்னுடைய கண்ணும் கூட கழிக்கும்படியாக ஒரு மூர்த்தி உண்டாச்சே நிறையோர் நம்பினர். என்ன பார்த்தீர் சுவாமின்னா, நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியும் பண்ணு கரதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காதோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்பவு நானும் தோல் விளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நீள் முடியும் துண்ணு வெயில் விரித்த சூடாமணி மைப்பா மண்ணு மரதாக குன்னின் மருங்கே ஓர் இன்னிள வஞ்சிக் கொடியொன்று நின்றதுதான் ஓர் இன்னிள வஞ்சிக் கொடியொன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் அங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணைச்செப்பாய் முன்னாய தொண்டையாய் கண்டை குலம் இரண்டாய் அன்ன திருவுருவம் நின்னதறியாதே. திருக்குடந்தாண்டவன் அழா சொல்லுவார். பக்கத்துல மஞ்சள வெள்ளித்தாயா நிற்கிறார் பெருமாள். அப்படியே மரகத மலை போலே ரொம்ப பரம கம்பீரமா சாட்சாத் பரமபதநாதன் தன்னுடையதான திவ்ய பிரபாவத்தையெல்லாம் இங்கே ஆசிரிதாளுக்கு என்று காட்ட வேண்டும் என்றதனால அவளுடைய கண்களுக்கு காட்டலாம் அப்படியானதான பரம சௌலபியமான திருவடி போடே நிற்கிறதான இந்த பரத்வமும் சௌலபியமும் கலந்திருக்கிற எல்லா விதமான பெருமையும் கண்டு பக்கத்திலே இருக்கிற மஞ்சுள வல்லித்தாயா தகைச்சு போய் எப்படி நிக்கிறா அப்படின்னா, அணிமயிலாயாங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணைச்செப்பாய் முன்னாய தொண்டையாய் கண்டை குலம் இரண்டாய் அன்ன திருவுருவம் நின்றதறியாதே. ஒன்றும் புரியாம அப்படியே பிரமிச்சு போய் ஆத்துக்காருடைய பெருமையில கண் சுழன்று போய் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாளாம். அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாளாம். கை கால் ஆடல, என்னம்மா இப்படி கை கால் ஆடலை ஓடலை அப்படின்னு மஞ்சள வள்ளி தாயாரு கேட்டான்னா காது கூட வேலையாம தாயாருக்கு. தன்னுடைய ஆத்துக்காருடைய பெருமையில அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாளாம். அதான் சுவாமி திருநறையூர்ல பெருமாள் பக்கத்திலே தாயார் நிற்கிறா அப்படின்னு அந்த மாதிரி அதை அனுபவிச்சு சேவிச்சார் அந்த திருக்குடந்து ஆழ்வார். அந்த அனுபவத்தை எல்லாம் அவர் ஞாபகப்படுத்துறார் அந்த பட்டாச்சார் திருக்கு. இப்ப ஸ்ரீகிருஷ்ணன் ஆண்டவன் எழுந்த போது பெரிய மடல் அனுசந்தானம் பண்ணி கொண்டு திருக்குழந்த ஆண்டவன் கண்ணும் கண்ணீருமா சேவிப்பார் இந்த பெருமாளை. அதுதான் ஞாபகம் வருது. அதே போல இப்போ ஆண்டவன் வேள்வி மகளாசாசனம் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். மடல் அனுசந்தானத்தோட சேவிக்கணும்னா சிஷியர்கள் எல்லாரும் மடல் அந்த அனுசந்தானத்தோட ஸ்ரீமத் ஆண்டவனும் அங்க இப்போ சமீபத்துல நிறைய ஊர்லயே சேவிச்சாச்சு மகளாசாசனம் அந்த மாதிரி ஆச்சு. இதே போல அன்னைக்கு திருக்குழந்த தேசியனுடைய சிஷியர்கள் எல்லாரும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணி கொண்டு அடுத்ததா திருச்சேரை எம்பெருமான சேவிக்க போறா. சாரநாதன் சாரக்ஷேத்திரம் சாரபுஷ்கரணி சாரவிமானம் சாரநாயகித்தாயார் என்ற பஞ்சசார க்ஷேத்திரம் என்று சொல்ல முடியாது. வசந்ததான க்ஷேத்திரம் இது, இதை விட வசந்ததான சாரமான க்ஷேத்திரம் கிடையாது. பக்திக்கெல்லாம் ரொம்ப சாரமான க்ஷேத்திரம் என்று சொல்ல முடியாததான் இந்த க்ஷேத்திரத்தை திருவங்கை ஆழ்வார் சொல்லும் போது, ஐயோ இந்த ஊரை மிதிக்கிறனே மாட்டனேன்னாராம் அவர். சுவாமி சாரநாத க்ஷேத்திரமாச்சே, இந்த க்ஷேத்திரத்திலே சாரநாதனை சேவிக்க வேண்டாமான்னா, ஆஹா இந்த சாரநாதனை சேவிக்க வேண்டாம், அந்த சாரநாத பெருமாளை சேவிச்சு வந்த பாகவதாளை சேவிச்சா போரும்னாரு. எனக்கு அதுக்கு அதுவே எனக்கு பெருமாளையும் சேவிச்சு பெருமாளுடைய மொத்த அனுகிரகத்தையும் மொத்தமா கட்டிந்து நான் அடுத்த ஊருக்கு போறதுக்கு போதுமா அப்படி. கண்சோரவின் குருதி வந்திழிய வெண்தழல் போல் கூந்தலாளையும் சேரமலையுண்டமா மதலாயி வானவர் இறங்கோவே என்று இளந்திங்கள் அகடுறிஞ்சி மணிமாடம் நல்கு செல்வத்தன் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே. சே தன் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே. மன்னிய தன் சேரை வள்ளலைனர் சேரநாதன் சாரநாத கஷேத்திரத்திலே இருக்கிற பெருமாள், சாரக்ஷேத்திரத்திலே இருக்கிற சாரநாத பெருமாள் யாருன்னு பண்ணிய தன் சேர வள்ளலை. எங்கெங்கேயோ போய் யார் யாரோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 1 ரூபா கொடுப்பான்னு அலைய வேண்டாமே. அவானமுக்குன்னு பிரபுவாயிருப்பு ஒன்றும் வேண்டாம் சுவாமி. இதோ இருக்காருமா பத்மன் நீ அதன் சேர வள்ளலை, எந்த வள்ளலும் இந்த வள்ளலுக்கு ஈடாக மாட்டான்னு திருமங்கை ஆழ்வார் ஓடி வந்து விழுந்து சேவிச்ச பெருமாள் ரொம்ப ஆச்சரியம். 10 பாசுரம் பாடுறோம் திருமணத்தின் நம்ம திருக்குணந்தாண்டவனுக்கு சாரணாதக்ஷ. இந்த பாசுரம் ரொம்ப 10 பாசுரத்தில் ரொம்ப வியாமோகம் அதிகம். என்னவோ சொல்றார் பாரு, உண்ணாது வெங்கோற்றம் ஓவாது பாவங்கள் சேரா, மேல விண்ணோரும் மண்ணோரும் வந்திரஞ்சும் என் தளிர்கோல் அடியானை, பண்ணார வண்டியம்பும் பைம்பொழில் சோழு தன் சேர எம்மான் தன்னை கண்ணார கண்டுருகி கையார தொழுவாய் கருதுங்காலே உண்ணாது வெங்கோற்றம். இப்போ சாரநாத பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன்னு ஒருத்தர் சொன்னா, அவ திருவடியை பிடிச்சுண்டு சுவாமி சாரநாத பெருமாளை சேவிச்சீரா, திருச்சேரிக்கு போயிட்டு வந்தீரா, அந்த க்ஷேத்திரத்தை மிதிச்ச திருவடியா சுவாமி இந்த திருவடிகள் அப்படின்னு அந்த திருவடியை பிடிச்சுட்டா போருமா, உண்ணாது வெங்கூற்றம் ஓவாது பாவங்கள் சேரா, உண்ணாது வெங்கூற்றம். யாமன் ஓடி போயிடுவானோ, ஐயோ இந்த சுவாமி பெரிய காரம் பண்ணி விட்டார், இனிமே இவர்கிட்ட நம்ம வாச்சாலாம் ஒன்றும் பலிக்காது, இவரிடத்துல நம்முடைய ஆட்சி ஒன்றும் செல்லாதுன்னு யமன் ஓடி போயிடுவானா. என்ன பெரிய காரியம் பண்ணிவிட்டார்னா, தன்சேர எம்பெருமானு சேவிச்சுட்டு வந்துவிட்டார்னு அந்த சேவிச்சு வந்த பாகவதால் திருவடியை இவர் பிடிச்சுன்னு விட்டார் சுவாமி, இனிமேல் நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு சக்தி இல்லை, இந்த சுவாமியிடத்துல நாம் ஒன்றும் வாலாட்டக்கூடாதுன்னு சொல்லி யமன் ஓடி போயிடுவான்னார். அவர் உண்ணாது வெங்கோற்றம் ஓவாது பாவங்கள் சேரா, மேலே விண்ணோரும் மண்ணோரும் வந்திரஞ்சும் இந்தளிர்கோல் அடியினானை, பண்ணார வண்டியம்பும் பைம்பொழில் சோழு தன் சேரயம்மான் தன்னை கண்ணார கண்டுருகி கையாரத் தொழுவாரை கழுதுங்காலே, கண்டுருகி கையாரத் தொழுவாரை கண்ணார கண்டுருகி கையாரத் தொழுவாரை கருதுங்காலே. அது மாதிரியான பெருமாளும் அவர் அவர் வந்து சேவிச்சிரு பாகவதால் ஊர்ல சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சான்னா அந்த பாகவதம் எப்படியாக்கும் ஒரு பெரிய ஒரு இடத்துல கமிஷனர் வரார் அப்படின்னா, அதுக்காக ஐஜி வராருன்னா அந்த பக்கத்துலேயே திருடம் கொஞ்ச நாளைக்கு தலை காட்ட மாட்டானோ அது மாதிரி. அதுபோல இந்த பாகவதால் திருட திருச்சேரையம் பெருமானை சேவிச்சுட்டு வர பாகவதால் சஞ்சாரம் பண்ணுற ஊர்லேயாக்கும் அந்த பக்கமே ஓடி வர மாதிரி, அந்த பக்கம் எங்கேயும் ஆப்படவே மாட்டானா யமன். அந்த மாதிரியான பெரிய பிரபாவத்தோடு இருக்கிற திருச்சேரை பெருமாளை சேவிச்சுண்டார் அப்படின்னா, இதுபோல ரொம்ப அனுபவத்தோட திருச்சேரி எம்பெருமானை சேவிச்சுண்டார். அதே போல நிறைய திவ்யதேசங்களை சேவிச்சுண்டு வடுவூர் க்ஷேத்திரத்துக்கு வெள்ளாராம். ஸ்ரீராம க்ஷேத்திரம்னு பேர், வடுவூர் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். ஆழ்வார மங்களாசாதனம் பண்ணலேன்னு பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு. பெரியவாளுடைய ரொம்ப அபிமான க்ஷேத்திரம், மன்னார்குடி எப்படி ரொம்ப அபிமான க்ஷேத்திரமோ அதே போல பக்கத்திலேயே இருக்கிற வடுவூர் க்ஷேத்திரமும் ரொம்ப அபிமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய தலபுராணங்கள் இதனுடைய விசேஷங்கள் எல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற மூர்த்தியை பத்தி சொல்லுவா. வடுவூர் க்ஷேத்திரமானது இங்க இருக்கிற ராமன் குலசேகர ஆழ்வார் 10 பாசுரம் பாடினாரே, தில்லநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னைன்னு திருச்சித்திர கூடத்துல ராமன் தானே இருக்கார் பாடினார். இப்பவும் நாம கோவிந்தராஜ பெருமாள் தானே சேவிச்சுட்டு இருக்கோம். ஆழ்வார் கோவிந்தராஜ பெருமான்னு சொல்லாம ராமன் தானே சொன்னார். அப்ப அந்த ராமன் அங்க எங்க இருந்தார், எந்த பெருமாள்னா வடுவூர்ல சொல்றது திருச்சித்திரக்கூடத்திலே ராமன் தான் அவர் தான் இருந்தார், அந்த பெருமாளும் இருந்தார் அங்க, அந்த பெருமாளை தான் இவர் மங்களாசாதனம் பண்ணினார், அந்த பெருமாள் தான் காலப்போக்கில் அங்கே இருந்த உபதிரவத்தினாலையும் அங்கே இங்கே வந்து விட்டார் அவர். அதனால காலப்போக்கில் எழுந்தருளினவர் திருச்சித்திரக்கூடத்திலிருந்து குலசேகர பெருமாளுடைய மங்களாசாசனமான மூர்த்தி இந்த மூர்த்தி தான் என்று அங்க நெடுமதில் உடை சூழ் அயோத்தி என்னும் இந்த 10 பாசுரம் பாடியிருக்காரு. 10 பாசுரத்திலையும் ராமனையே பரிபூர்ணமா அனுபவிச்சிருக்கச்சே, அது ராமமூர்த்தி யாருன்னு தேடி பார்த்தா அவர் இந்த பெருமாள் தான் அந்த ஊர்ல சொல்லுவா. அதுபோல அனுபவியான ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் தானோ அதுல ஒன்றும் சம்சயமே இல்லை என்று சேவிக்கிறவாள் எல்லாரும் ஆனந்தப்படும்படியான சந்தோஷப்படும்படியானதான மூர்த்தியாய் வடுவூரிலே சீதா பிராட்டியோடு எழுந்தருள் இருக்கிறதான ஸ்ரீ ராமமூர்த்தியாச்சு இந்த ராமச்சந்திர பெருமானை சேவிக்கிறதுக்கு பெரிய நம்ம விசேஷமான முனித்திரிய சம்பிரதாயத்தில் வடுவூரில் இருக்கிற அந்த ராம ஸ்ரீராமனை சேவிக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஈடுபாடு ஆச்சாரியாளுக்கு. தேரந்தூர் ஆண்டவன் இன்னும் ரொம்ப காலம் வடுவூரில் எழுந்து சாதுர் மாசமே அனுஷ்டிச்சிருக்கார். வடுவூரில் எழுந்தருள் இருந்து தேரந்தூர் ஆண்டவனுடைய ஒரு சுவாவம் என்னன்னா, எந்த ஊரில் இருக்கும்போது அங்கே என்ன திரவியம் சிஷ்யால் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாளோ அந்த திரவியத்தை அந்த ஊரில் இருக்கிற அர்ச்சாமூர்த்திக்கு மொத்தமாக செலவழிச்சுட்டு கையை உதறிண்டு கிளம்பிடுவார். அதான் வழக்கம் அவருக்கு. அதே போல் வடுவூரில் இருக்கிற போது சிஷ்யால் நிறைய திரவியம் சமர்ப்பித்தா எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் நம்ம ராமனுக்கு ராமனுக்குன்னு ராமனுக்காக கொடுக்குறா நம்மக்கிட்ட. அது ராமனுக்கு சமர்ப்பிச்சா தான் அந்த திரவியத்துக்கு புருஷார்த்தம். அது சிஷ்யால் நமக்கு ஆச்சாரியாளிடத்திலே கொண்டு கொடுக்குற திரவியத்தை வச்சுண்டு இந்த சன்னியாசிக்கவா கொடுக்குற திரவியம் என்னத்துக்கு? இது இப்படி இது இப்படியே போய் நம்மால அது பெருமாள் சுவீகரிச்சுண்டாருன்னா அந்த திரவியத்தை கொடுக்குறவாளுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும்னு அந்த மாதிரியான ஒரு பரந்த அந்த ரொம்ப அபிப்பிராயத்தோட பேரந்தூர் ஆண்டவன் வடுவூரில் பெருமாளுக்கு நிறைய விசேஷமான வைபவங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. இப்பொழுதும் கூட வடுவூரில் எதுவாக தேரவந்திராண்டவன் ஏற்படுத்தினதான விஷயங்கள் இன்னைக்கும் வடுவூரில் நடக்கிறது. அந்த வடுவூர் க்ஷேத்திரத்து இன்னொரு பெருமை என்னென்னா, அந்த வடுவூர் க்ஷேத்திரத்துக்கு சாக்ஷாத் சுவாமி நம்ம இந்த திருக்குளம் தேசிகன் இப்பொழுது நமக்கு ஆச்சாரியராக யாரை நாம் இப்போ நாம் இப்போ அனுபவிச்சுருக்கிறோமோ அந்த முனித்திரை சம்பிரதாய கூடத்திலான சாட்சாத் திருக்குளம் தேசிகனுக்கு ஆச்சாரியரான சாட்சாத் சுவாமி கடைசி காலத்தில் இங்கேத்தான் எழுந்தருள் இருந்து கந்த நிர்மாணங்கள்லாம் பண்ணி கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளின் அப்படின்னாலே வடுவூர் க்ஷேத்திரம் இன்னும் இந்த முனித்திரை சம்பிரதாயத்துக்கு ரொம்ப இஷ்டமான க்ஷேத்திரம். அது அங்கே திருக்குளம் அதே நம்ம தெம்பரை ஆண்டவன் எழுந்தார். அவருக்குமே வடுவூரில் தான் தேரந்தூர் ஆண்டவன் ராமனிடத்துல தான் பரநியாசம் பண்ணி வச்சாச்சு. அதுபோல நம்ம ஆச்சாரியால் ரொம்பவும் ஆசைப்படுற க்ஷேத்திரமும் ரொம்ப காலம் எழுந்தருள் இருந்த க்ஷேத்திரம் நம்ம ஆண்டவன் திருக்குந்த ஆண்டவன் ரொம்ப நாள் அங்கே எழுந்தருள் இருந்தது உண்டு. அதையும் விட விசேஷமாக இப்போ பிரகிருதம் ஆண்டவன் இப்படி ஒரு முனித்திரை சம்பிரதாயத்தில் இத்தனை ஆச்சாரியால் அபிமானிச்ச பெருமாள் இருக்கிற க்ஷேத்திரம், மகான்கள் எழுந்தருள் இருந்த க்ஷேத்திரம், இங்கே பல சௌகரியம் இருக்கு. வேத அபிவிருத்திக்காக ரொம்ப சௌகரியம் இருக்குது. இங்கே நம்ம ஸ்ரீகாரியம் சுவாமி இருக்காருனால இங்கே நல்ல ஆச்சரியமான பாடசாலையை வச்சு நல்ல 60 பசங்களுக்கு மேலே நல்லா அத்தியனம் பண்ணி வடுவூர் ராமனுக்கு நித்தியம் பெருமாளுக்கு வேத பாராயணம் 1 மணி காலமாவது திருச்செவி சாத்தும்படியாக இப்படி ரொம்ப நன்னா வடுவூர்னாலே அது வேதமும் அந்த வைதிகாலும் அது விசேஷமாக ஆச்சாரியாலும் ஆசைப்படும்படியாக இன்னும் கேட்டால் ஆழ்வார் மங்களாசாதனம் பண்ணின பெருமாள் தான் சேவிச்சவா யாரும் நிச்சயமாக மனசிலே ஒரு உறுதியோட ஒரு நம்பிக்கையோட சொல்லலாம்படியானதான க்ஷேத்திரமானபடியான வடுவூரில் எழுந்தார். வடுவூரில் எழுந்தருளி திருக்குடந்த தேசிகன். அதனால தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பெருமை. அங்கே சாக்ஷா சுவாமியினுடைய முதல் ஸ்ரீராம க்ஷேத்திரமான வடுவூருக்கு எழுந்துருவினார்னு சாதிக்கிறார் அம்மா சத்திரம் சுவாமி. ஸ்ரீராம க்ஷேத்திரம்னு விவகாரம் சம்பிரதாயத்தில் வடுவூர்னு சொல்கிறது. ஸ்ரீராம க்ஷேத்திரமான வடுவூருக்கு எழுந்துருளி அங்கே முதல்ல எங்கே போனார்னா சாக்ஷா சுவாமி ஆசிரமத்துக்கு போனாராம். அப்போ தான் சாக்ஷா சுவாமி சில காலங்கள் முன்னாடி திருநாட்டுக்கு எழுந்துள்ளேன் அப்படின்னாலே அங்கே ஆசிரமம் இருந்தது. இப்போ அந்த ஆசிரமம் சாக்ஷா சுவாமி இருந்த ஆசிரமம் எதுன்னு அவ்வளவு நிர்ணயமாக சொல்ல முடியல. அதனால தான் சாக்ஷா சுவாமி ஞாபகார்த்த மணி மண்டபம்னு ஒரு ஆசிரமம் அமைச்சிருக்கார். இப்போ பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் அங்கே இந்த இடத்துல தான் சாக்ஷா சுவாமி இருந்தார்னு நிர்ணயமாக ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா பல பேர் பல அபிப்பிராயமாக பல இடங்களை காட்டுவதனால இல்லை, சுவாமியுமே பல இடத்துல அங்கே எழுந்தருள் இருந்தார் என்னவோ தெரியல. ஏன்னா ஒரே இடத்துல இருப்பார்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால சுவாமி எழுந்தருள் இந்த திருநாட்டுக்கு எழுந்தருளின இடம் என்ற அபிப்பிராயத்தினாலே சாக்ஷாத் சுவாமி ஞாபகார்த்த மணி மண்டபம் அப்படின்னு ஆசிரமத்தை அமைச்சு இப்போ அங்கே பாடசாலை விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. சாக்ஷாத் சுவாமி ஆசிரமமே இருந்தது என்று அந்த ஆசிரமத்துக்கு எழுந்தருளினார் திருக்குளந்த தேசிகன். அந்த ஆசிரமத்துக்கு எழுந்தருளினா அப்படியே அந்த ஆசிரமத்தை பார்க்கச்சேவே கண்ணும் கண்ணீரமாக கையை கூப்பி கொண்டு ஆச்சாரியன் எழுந்தருள் இருந்ததான இடமாச்சேன்னு அது ரொம்ப விசுவாசத்தோடு சேஷன் சாதிக்கிறார். அசிதில குரு பக்தி தத்வஸ்து வாஸ்துவாதிகேபி, அப்படி சிஷ்யன்னா எப்படி இருக்கணும்னா, ஆச்சாரிய பக்திங்கிறது எப்படியெல்லாம் வெள்ளமிடணும்னு கேட்டால், ஆச்சாரியன் அவர் சம்பந்தப்பட்டதான இடங்கள், அவர் சம்பந்தப்பட்டதான வம்ச பரம்பரை, அவர் கையாண்டுதான ஸ்ரீகோஷங்கள், அவர் பொன்னடி சாத்தினதான திவ்ய தேசங்கள் என்று அந்த ஆச்சாரிய சம்பந்தமுடையதான ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொரு மனுஷாலையும் ஒவ்வொரு ஸ்ரீகோஷங்களையும் கூட அப்படியே நம்ம ஆச்சாரியனையே அனுபவிக்கிறா போலே அந்த விஷயத்துல அவ்வளவு பக்தி வேணும்னு சாதிக்கிறார் சுவாமி ரகசிய திரைசாரத்துல. அசிதில குரு பக்தி தத்வஸ்து வாஸ்துவாதிகே அப்படின்னு, அவர் கையாண்ட வஸ்துக்கள் என்ன, அவர் உபயோக அவர் அவர் வசிச்சதான அந்த திருமாளிகை உண்டாச்சே, அது பெருமாள் எழுந்துள்ளதான கோவில் போலேயாக்கும், பெருமாள் பெருமாளே ஆச்சாரிய வேஷத்தினாலே எழுந்துள்ள இருந்த இடமானபடினால அவர் சாதிக்கிறார். அங்க உள்ளே ஆச்சாரியன் சாக்ஷா சுவாமியினுடைய ஆசிரமத்தை புகும்போதே அதை போறதுக்கு போவச்சேவே அது அப்படியே கண்டு சேவிச்சுண்டு கண்டு என்ன ஆசை பேர்பட்ட ஆச்சாரியன் சாக்ஷாத் பாஷ்யக்காரரையே நாம் அனுபவிச்சார் போலே கடைச்சாரே அப்பேற்பட்ட ஆச்சாரியராச்சேன்னு அது தண்டம் சமர்ப்பிச்சு கொண்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே எழுந்துருளி ஆச்சாரியர் அவருடைய அனுஷ்டான ஸ்தலங்கள் எல்லாம் பார்க்கிறார். இப்போ இங்கேதான் அனுஷ்டானமாச்சா, இங்கேதான் ஜபிப்பாரா, இப்போ இங்கேதான் இருக்காது, இங்கேதான் பிக்ஷையாகுமா, இங்கேதான் என்று அந்த ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து அப்படியே விழுந்து விழுந்து சேவிச்சு கொண்டு அவர் அவர் பகவத் ஆரா பெருமாள் சன்னதியா ஆச்சாரியனுடைய பெருமாள் சன்னதியா பகவத் ஆராதனம் பகவத் ஆராதன ஸ்தலமாயுது இவருடைய ஜபஸ்தானமாயுது என்று அதை ஒன்னொன்றதையும் கண்ணாலே கண் எப்படியாகும், கண்ணாலே கிடைக்காத வஸ்துக்கள் மகாநிதியை பார்த்தால் எப்படி பூரிச்சு போய் பார்ப்பாளோ அது போலேயாகும். அதை பூரிச்சு போய் ஒவ்வொரு இடத்தையும் கண்ணீரோடே ஆனந்த கண்ணீரோடு இப்பேற்பட்ட ஆச்சாரியனை இழந்து நிற்கிறோமே என்கிறதான அந்த வருத்தமும் கலந்து திருக்குழந்த தேசியம் நம்முடைய ஆச்சாரிய க்ஷேத்திரத்தில் அதான் வடுவூரில் ஆச்சாரியருடைய திருமாளிகையில அப்படியாக்கும் பரவசப்பட்டு போய் சேவிச்சாராம் அங்கே. அப்புறம் ஆச்சாரியன் ஜபஸ்தானம் பண்ணினாரம், இங்கேத்தான் ஜபம் பண்ணுவார் அப்படின்னு காமிச்சாலாம், இங்கேத்தான் ஜபம் இங்கே ஜபம் பண்ணினாரா, இங்கே ஜபம் பண்ணினா என்று ஆக்கும் அப்படி ஜபம் பண்ணினார்னு என்று சொல்லி அவர் ஜபம் பண்ணின இடத்த திருக்குளம் தேசிகனே சாக்ஷாத் சுவாமி ஏழு இருந்த இடத்துக்கு அந்த வடுவூருக்கு ஏழுன பிறகு இப்போதான் முதல் வாட்டி ஏழுறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து வடுவூருக்கு கடைசியாக சாக்ஷாத் சுவாமி ஏழியாச்சு. அப்போது திருக்குளம் தேசிகன் ஸ்ரீரங்கத்திலேயே திருக்குளந்திலேயே ஏழிருந்தார். அப்புறம் திருநாட்டுக்கு ஏழுன போது சாக்ஷாத் சுவாமி திருநாட்டுக்கு ஏழுன போது வந்து கூட இருந்து எல்லாம் விசேஷமாக எழுந்திருந்தார். அதனால் இதுக்கு முன்னாடி சேவிக்கலன்னு இல்லை, ஏன்னா அவருடைய சரித்திரத்தை பார்த்தா ஏற்கனவே அவருடைய வடுவூருக்கு ஆச்சாரியரோட எழுந்தருள் இருந்ததாகவோ இல்லை ஆச்சாரியருடைய சரமதசையிலாவது கூடையே இருந்ததாகவோ அப்படி தான் சரித்திரம் இருக்குது. இப்பொழுது ஆச்சாரியர் இல்லாமல் அந்த ஆசிரமத்தை சேவிக்கிறதுன்றச்சே அது ரொம்ப துக்கமாக இருக்கு. அப்புறம் ஆச்சாரியனிடத்தில் அவரை ஜபம் பண்ணதான ஸ்தலத்திலேயே அங்கேயே சில நாள் இருந்து ஜபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வடுவூர் க்ஷேத்திரத்திலே எழுந்தருந்து அனுஷ்டானமும் பண்ணிக்கொண்டு நித்தியம் ராமனையும் சேவிச்சுண்டு அது ரகுவீர கத்தியத்தினாலே ராமனை சேவிப்பார்னு அம்மாசத்திரம் சுவாமி சாதிச்சிருக்கார். இந்த ரகுவீர கத்தியத்திலே அந்த ராமனுடைய திவ்ய பிரபாவத்தை எல்லாம் வால்மீகியே எவ்வளவு 24,000 ஸ்லோகத்தினாலே சாதிச்சிருக்காரோ அத்தனையான பெருமையும் அந்த தேசியனுடைய திருவாக்குக்கு இருக்கிற ஏத்தமாச்சு, ரிஷிகள் எல்லாம் மிஞ்சும்படியான திருவாக்காச்சு. அதனால் ரகுவீர கத்தியத்திலே 90 சூர்ணிகையிலே தேசியன் ராமனை அனுபவிச்சா போல எப்படி அனுபவிக்க முடியும், அதனால அந்த அந்த சூர்ணிகைகளை சேவிச்சுண்டு ரகுவீரனான பெருமாளை சேவிச்சுண்டு அங்கேயே சில நாள் எழுந்தருள் இருந்தார். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டாச்சு, ஸ்ரீராமக்ஷேத்திரத்திலிருந்து புறப்பட்டு ஆசிரமத்தில் ஆச்சாரியருடைய ஆசிரமத்திலிருந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே விடுவித்து கொண்டு திருப்பியும் மேற்கொண்டு யாத்திரையை தொடங்கி எழுதியாருது. இவர் அடுத்ததாக எழுதினது மன்னார்குடின்னு சொல்கிறார். அங்கிருந்து மன்னார்குடிக்கு எழுதினார், அங்கே ராஜகோபாலனை சேவிச்சுண்டாச்சு. ராஜகோபாலனும் ஆழ்வார் மங்களாசாசனம் இல்லைன்னாலும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாள்களை போலவே தான் அத்தனை வைபவத்தோடையும் அதுவும் விசேஷமாக நித்யோத்சவ அது பக்ஷோத்சவம் மாதோத்சவ சம்போத்சரோத்சவாதிகளெல்லாம் ஆச்சரியமாக கண்டுருளிக்கொண்டு நம்ம ஆச்சாரியால் விசேஷமா, அதுவும் ஆண்டவன்கள் எல்லா ஆண்டவன்களுமே ஆசைப்பட்டதான பெருமாள். அங்க அதான் அங்க நம்ம ஆச்சாரியால் இருக்கிற ஆண்டவன், பெரிய ஆண்டவன் தொடங்கி அதுக்கு முன்னாடி பழுத்தோர் ஆண்டவன்லையும் எல்லாரும் ரொம்ப ஆசையா சேவிக்கிற பெருமாள் மன்னார்குடி பெருமாள். சேரவெந்தூர் ஆண்டவனுடைய சரித்திரங்களிலே மன்னார்குடி எம்பெருமானிடத்திலே அவர் ஈடுபட்டது ரொம்ப விசேஷம் என்று வார்த்தைகள்லாம் வரும். அப்படி எல்லா ஆண்டவன்கள்லாம் ஆசைப்பட்ட பெருமாள். அதுல விசேஷமா அவ தென்னாச்சாரி சம்பிரதாயத்துல சொல்லச்சே, மணவாள மாமிக்கு ரொம்ப அபிமானமான பெருமாள்னு அப்படின்னு சொல்றா. பூர்வாச்சாரியால் எல்லாரும் ஆசைப்பட்ட ராஜகோபாலனையும் அங்கேருந்து சேவிச்சுண்டாராம். ராஜகோபாலனை சேவிச்சுண்டு திருமையும் திருக்கோட்டியோர் வழியாக திருப்புல்லானி கிழந்துருளினார் என்ற வார்த்தை சொல்லியிருக்கா. திருமைய க்ஷேத்திரம் சத்தியமூர்த்தி என்னும் பெருமாள் திருவனந்தபுரத்திலே எப்படி மூணு வாசலினாலே சேவிக்க வேணுமோ அதே போலையாக்கும், அதே போல மூணு மூன்று விபாகங்களாக. இங்க கதவு கிடையாது, திருவனந்தபுரத்தில் கதவே உண்டு, இந்த இடத்துல கதவு கிடையாது திருமஞ்சத்தில். ஆனால் இருந்தாலும் அவ்வளவு பெரிய பெருமாள், அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு நடுவில் ரெண்டு ஸ்தம்பங்கள் உண்டு, அதனாலே மூணு பிரிவு இருக்கு. ஒரே மூர்த்தியாக ஆச்சரியமாக சேவிக்கலாம் திருமஞ்சத்தில். அந்த காலத்தில் புதுக்கோட்டை ராஜாக்கள்லாம் ரொம்ப சக்தியாக ரொம்ப சக்தியோட இருந்தபோது எல்லா வைபவத்தோடையும் எல்லாரையும் விஞ்சும்படியான அத்தனை ஐஸ்வர்யத்தோடு இருந்த பெருமாள், இப்போ காலப்போக்கில் இப்பொழுது அத்தனையான பிரபாவம் அத்தனை ஐஸ்வர்யங்களோடு இல்லாமல் இருந்தாலும் அது விசேஷம்னு பார்த்தா அந்த இந்த அந்த பிராந்தியத்திலேயே ரொம்ப விசேஷமான பெருமாளாக சேவை சாதிச்சுட்டு இருந்தார். பெருமாளுடைய வைபவத்துக்கு ஒன்றும் குறவில்லை, அங்கே இருக்கிற மனுஷாளுடைய வைபவம் குறைஞ்சி போகிறதுனால இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கிற கோவிலாக இருக்கு. அந்த திருமைய க்ஷேத்திரம் அந்த திருவனை யாத்திரை போகிறவாளாக இருந்தாருன்னா திருமையத்திலே சத்தியமூர்த்தியை சேவிச்சுட்டு தான் போவோம். மெய்யமர்ந்த பெருமானை என்று ஆழ்வார் மங்களாசாசனம். இந்த பெருமாளை சேவ சத்தியமூர்த்தின்னு விசேஷமாக பெருமாளுக்கே சத்தியன்னு நிர்வீகாரன் என்றெல்லாம் பேர் உண்டு. அதுலேயும் அந்த அந்த சத்தியம் எல்லாம் எல்லாம் ஒரு நிலைக்களமாக இருக்கக்கூடியதான பொய்யில்லாத பெருமாள் என்று பேர் வாங்கினவர் இந்த பெருமாள். அந்த திருமையத்திலே பெருமாளை சேவிச்சுண்டு அப்புறம் திருக்கோட்டியூர் கோவிந்தரளையாச்சு சௌமியநாராயண பெருமாள் நாலாய திவ்ய பிரபந்தத்தை முதல்ல பிரித்து பார்த்தான்னா இப்போ இருக்கிற அந்த பிரபந்த வரிசை ஆர்டரில் முதல்ல பேர் வர பெருமாள் இவர் தான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்னு முதல்ல மங்களாசாசனம் வாங்கின பெருமாள்னா ரங்கன திருவரங்கனை தான் சொல்லணும். வையந்த கிளியான்னு ஆரம்பித்தான்னா அதில் கரு அந்த கருவரங்கத்துள் கடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயா அந்த செய்ய வந்து முதல்ல மங்களாசாதனம் திருவரங்கம்தான். பொய்கையாழ்வார் வாக்கிலேருந்து புறப்பட்ட பெருமாள் முதல்ல அவர் தான். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை நம்ம நம்முடைய நாதமுனிகள் பல்லாண்டு தொடக்கமாக அனுசந்தானம் பண்ண வேணும்னு பெரியாழ்வார் திருமொழியை அதனோட சேர்த்து பல்லாண்டனுடையதான மங்களாசாசனமே தானே பெரியாழ்வாருடைய திருவழி மொத்தமே. அதனால பெருமாளை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பிரபந்தம் முதல்ல வேணும்னு கொண்டு வந்து ஆரம்பித்து வச்சார். எப்படியாகும் வேதத்துக்கு பிரணவம் போலே திவ்ய பிரபந்தத்துக்கு பல்லாண்டு என்று நியமித்து அந்த பல்லாண்டினுடைய விரிவுரையாக பெரியாழ்வார் திருமொழியை சேர்த்தபோது அதில் முதல்ல வர பெருமாள் யார்னா வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் அப்படி தானே வருது. திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் வாஷிகார் திருக்கோட்டியூர் நம்மிடத்திலே ஆசிரியச்சதுனாலையும் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியினாலையும் அதிலையும் விசேஷமாக கலியன் இந்த பெருமாளிடத்துல ஈடுபட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சாய்க்கிறார். இந்த பெருமாளை சேவிச்சான்னா வியாதியெல்லாம் போயிடும் அப்படின்றதான ஒரு விசுவாசமான நம்பிக்கையும் உண்டு. அதனால வியாதியெல்லாம் தீக்கி வைக்கிற பெருமாள் என்றும் நிறைய பெரிய பிரார்த்தனா ஸ்தலம் அது திருக்கோட்டியூர் என்பது. அதை சேவிச்சு திருக்கோட்டியூரை சேவிச்சுண்டு அதுக்கு மேலே திருவனைக்கு எழுந்தருளினார் என்று இந்த திருவனை யாத்திரைக்கு எழுந்தருளினார் அந்த வரிசையே சொல்லியிருக்கா. அதில் சேது க்ஷேத்திரம்னு சொல்கிறது திருப்புல்லாணி. இந்த பெருமாளை அங்கே திருமங்கை ஆழ்வார் சொல்லச்சு, தன்னை நைவிக்கிலேன் வல்லி நயேன் தொழுது முழு பொன்னை நைவிக்கும் தன்னை நைவிக்கிலேன்னு. ஐயோ என்னை ஆத்மஹத்தி பண்ணிக்க முடியலையேன்ற ஆத்மஹத்தின்னா தெரியுமோ இல்லையோ சூசைடுன்னு அர்த்தம். என்னால் பண்ணிக்க முடியலையே இந்த பெருமாள் என்ன அப்படி வந்து கட்டிக்கலையே, அப்படி கட்டிக்காது இந்த சரீரத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், ஆத்மஹத்தியாவது பண்ணிக்கலான்னா முடியலையே. அவன் ஆசைப்பட்டுட்டு இந்த சரீரத்தை விடவும் முடியல, அந்த பெருமாள் கிடைக்கவும் இல்லை. இந்த திருப்புல்லானிலே இருக்கிற இந்த ஜெகநாதன் என்ன வந்து கட்டிக்கலையே கட்டிக்கலையேன்னு புலம்புறாரு. அதான் ஆழ்வார் அச்சாவதாரத்தில் இருக்கிற பெருமாள் ஆழ்வார் வந்து கட்டிக்கணுமா, அது அவ்வளவு அவ்வளவு அச்சாவதாரத்து பெருமாளிடத்திலே அவ்வளவு எதிர்பார்ப்பு திருவங்கை ஆழ்வாருக்கு. தன்னை நைவிக்கிலேன் வல்வினையேன், என்ன பாவம் பண்ணினோ இந்த ஆழ்வார் இந்த பெருமாள் என்னை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டேன்றாரே. அது நாயிகா பாவம் தொடுத்து பெருமாள் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னா அதுக்கு உண்டானதான அந்த ஏக்கம் யாருக்கு வரும்னா அந்த நாயிகைக்கு தானே வரும். அதனால அந்த நாயிகா பாவத்திலே திருவங்கை ஆழ்வார் பெருமாளை சேவிச்சு சொல்ற, தன்னை நைவிக்கிலேன் வல்வினையேன் தொழுது முழு பொன்னை நைவிக்கும் அப்போஞ்சருந்தி மணநீழல்வாய் என்னை நைவித்து எழில் கொண்டு அகன்ற பெருமானிடம். உன்ன ஒரு நாள் வந்தார், என்னிடத்திலே ரொம்ப பிரியமா இருந்தார், என்னிடத்திலே பேசினார். அவருடைய பேச்சுக்கும் அவருடைய கண்ணுக்கும் அந்த பேச்சுக்கும் பார்வைக்கும் என்னுடையதான எல்லாவற்றையும் இழந்துட்டேன். என்னுடைய துரபிமானத்தை இழந்துட்டேன், என்னுடைய அபிமானத்தை எல்லாம் அவருடைய திருவடியிலே கொடுத்துட்டேன். சரீரத்தில் இருக்கிற எல்லா சக்தியையும் பெருமாளுக்கே என்று சமர்ப்பிச்சுட்டேன். இப்பொழுது சரி நிஸ்திராணியாக இருக்கேன். பெருமாள் வந்தால் தான் இனிமே எனக்கு சக்தி. ஆனால் இருந்தாலும் பெருமாளும் வரல, இந்த பிராணனும் போகலை, ஆத்மஹத்தியும் பண்ணிக்க தெரியல, என்ன செய்வேன்? தன்னை நைவிக்கிலேன் வல்வினையேன். அப்படி ஒரு பெருமாளை சேவிக்கச்சே என்னவா ஆழ்வார் இதே போலே ஏங்குவது உண்டு. ஆனால் இருந்தாலும் மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கிற முதல் வார்த்தையிலேயே ஆத்மஹத்தி பண்ணிக்க முடியலையே, இப்படி தவிக்கிறனே இந்த பெருமாள் இன்னும் வரலையே, வருவாருன்னு நம்பிக்கையோடு இருக்கனே, அந்த நம்பிக்கையும் பூரணமாக போகல, பெருமாளும் வரலை, சரீரத்தையும் தெச்சுண்டு தாங்க முடியல. திருப்புல்லானியம் பெருமானை சேது செய்தால் மறக்கேன் மனைவி, என்ன என்ன சொல்லி இந்த பெருமாளை நான் எப்படி மறக்க முடியும்? என்னிடத்திலே அவர் பேசின பேச்சும் அவருடைய திருக்கண்களும் அவருடைய பரிமாற்றங்களும் எல்லாவற்றையும் நினைந்து பொழுதுபோக்க வேண்டியதாயிருக்கே ஒழிய, இப்போது மீண்டும் பெற்று நான் இந்த ஆத்ம லாபம் அடையிறதுக்கு வழி இல்லாம ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதுமிழு, ஏது செய்தால் மறக்க எப்படித்தான் இந்த பெருமாள் ரொம்ப ரொம்ப அப்படியே கசிந்து போடுறார் பெருமாள். ஜெகநாத பெருமாள் தட்சிண ஜெகநாத க்ஷேத்திரம்னு சொல்றது, அது வடதேசத்தில் இருக்கிற ஜெகநாத க்ஷேத்திரம் பூரி, மத்திய ஜெகநாத க்ஷேத்திரம்னு திருமணிச ஆழ்வார் அவதாரம் பண்ணியதான க்ஷேத்திரம் இங்கே திருமணிச, அங்கேயும் ஜெகநாத பெருமாள் தான். அதே போல தட்சிண ஜெகநாத க்ஷேத்திரம்னு சொல்வது, இந்த பெருமாளை சேவிச்சுட்டு போனதுனால தான் தசரதனுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்றா. அதனாலே ராமனுக்கு ஏற்கனவே இந்த திருப்புல்லானி க்ஷேத்திரத்திலே சம்பந்தம் உண்டான். என்ன ஜெகநாத பெருமாளை சேவிச்சுட்டு இந்த பெருமாள் அனுகிரகிச்சதுனால தான் அதுக்கப்புறம் அவருக்கு அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு தோணி அதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி உடனே குழந்தையும் பிறந்தார்னு சொல்றது. அந்த மாதிரியான க்ஷேத்திர வரலாறு உண்டு. அதிலே எதிரே சக்கர தீர்த்தம் திருப்புல்லானிக்கு வந்தாராம். திருப்புல்லானி பெருமாளை தெருவினை யாத்திரையாக, அதில் விசேஷம் என்னென்னா திருவணையில் தேசிகன் சாதிக்கிறார், சகிருதவே க்ஷணாது தக்ஷணாது பிரகிருஷ்ட பகுபாத்தக பிரசமஹேதுனா சேதுனான். ஒரு முறை இந்த திருவணையை கண்ணால் பார்த்தா போகும், அதுவே போகும் சுவாமி. எப்போ ஏற்பட்டா இதோட இது நேரம் மோட்சத்துக்கு எப்படியாவது அழிச்சுன்னு போய் விட்டுரும்னு அவர். என்ன சுவாமி திருவணைனா இங்கேருந்து லங்கைக்கு தானே கொண்டு போய் விடும்னா, இல்லை இல்லை அதெல்லாம் ராமன் ராமனுடைய குரங்குகளுக்கெல்லாம் அது நமக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு. ராமனையும் ராமனுடைய குரங்குகளையும் வேணால் லங்கையில் கொண்டு போய்விடும், நம்ம எங்கே கொண்டு போய்விடும்னா, சகிருத அவேக்ஷணாது தக்ஷணாது பிரகிருஷ்ட பகுபாதகம் பிரசம சேதுனா சேதுனா. சகிருதவேக்ஷணாது தக்ஷேக்ஷணாசம் வரதராஜ பஞ்சாசத்தில் சாய்க்கிற தேசியன் அதுவும் இதை பார்த்தான்னா எப்படி இருக்கும்னு அப்படின்னா, ஒரே உரமே இதை பார்த்துட்டான்னா இதுக்கப்புறம் இது மோட்சத்தையே கொடுக்குமே சுவாமி, அப்போ ஏற்பட்டதான சேத்து ஆச்சு அப்படின்னு அவர். இப்போ தயாசதகத்தில் ஒரு வாட்டி இதை மென்ஷன் பண்ணுறார், அவர் இதில் ஒரு வாட்டி மென்ஷன் சங்கல்ப சூரியோதயத்திலையும் மென்ஷன் பண்ணுவார் சுவாமி தேசிகன். சேது க்ஷேத்திரத்தை பற்றி பெரியவாளுடைய அபிப்பிராயம் என்னென்னா, பிரபத்திக்கு எவ்வளோ பெருமை உண்டோ அவ்வளோ பெருமை உண்டு சேது க்ஷேத்திரத்துக்குன்னு சொல்லுவார். அந்த நாள்லெல்லாம் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு ஆச்சாரியாவை பிரார்த்திச்சா பிரபத்தி பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கா, ரொம்ப நல்லதுப்பா போய் திருவணையில் போய் தீர்த்தமாடிட்டு வந்துருவனுவா, சேதுவில் போய் தீர்த்தமாடிட்டுவா, ஏன்னா அது மாதிரியான அந்த சேத்துவில் போய் தீர்த்தமாடிட்டு வந்தா அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற சுத்தி அது போல இன்னொத்தால கிடைக்காது. அந்த மாதிரி அந்த சுத்தமான ஆத்மாவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசை. அதனால பிரபத்திக்குன்னா சேத்துவில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து தான் பிரபத்தி பண்ணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. பிரபத்தி இருந்த இடத்துல இருக்கிற நிலையிலேயே அப்படியே அப்படியாக்கும். என்ன கண்ணு தூங்கி எழுந்துக்கிறவனுக்கு தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தூக்கத்தில் ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணணுமா? தூங்கி எழுந்துக்கிறதுக்கு என்ன யோகியதை வேணும்னா, தூங்கி எழுந்துக்கிறதுக்கு தூங்கணும் எழுந்துக்கணும் அவ்வளவுதான் யோகியதை. அது போல பிரபத்திக்கு என்ன யோகியதை அப்படின்னா, இருக்கிறபடியே அப்படியே கொண்டு போய் பெருமாள் திருவடியிலே போய் இதுதான் இவனுடைய ஆத்மா, இந்த ஆத்மா உன்னுடையதான்னு போடணும், அவ்வளவுதான். அதனால அதுக்கு மேல ஒன்றும் யோகியதை தேவையில்லை. ஆனா அந்த ஆச்சாரியாள் பெருமாளுக்கு இந்த ஆத்மாவை ரொம்ப சுவாதுதவமா எப்படி பெருமாளுக்கு அந்த வெண்ணைய சமர்ப்பிக்கச்சே நல்ல வெண்ணையா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுவாளே, அது போல இந்த ஆத்மாவாகிறதான் இந்த நவநீதத்தை சமர்ப்பிக்கச்சே அது சுத்தமான நவநீதமா சமர்ப்பிக்கணும்னு ஆசையினால அந்த சேத்து க்ஷேத்திரத்துல போய் அந்த திருவணையில போய் தீர்த்தமாடிட்டு வான்னு சொல்லுவா. அதுபோல ஆத்மசுத்தியை தரக்கூடியதான க்ஷேத்திரம்னா மற்ற எந்த பாரத தேசத்துல இல்லாத புண்ணிய க்ஷேத்திரங்கள் கிடையாது. எத்தனை புண்ணிய க்ஷேத்திரங்கள் உண்டு, எத்தனை மலைகள் உண்டு, எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு, எத்தனை பெருமாளிகள் இருக்கிறதா திவ்யதேசங்கள் உண்டு, இது மேல மகர்ஷிகளுடையதான ஆசிரமங்கள்லாம் உண்டு, இந்த எழுந்துள்ள எத்தனை குகைகள்லாம் இருக்கு. அப்ப எந்த விதமா எத்தனை மகர்ஷிகளுடைய ஆசிரமங்களோ குகைகளோ புண்ணிய க்ஷேத்திரங்களோ இல்லைன்னா இத்தனை நதிகளோ இல்லை அதுக்கு மேலே இத்தனை தீர்த்தங்களோ எத்தனை பர்வதங்களோ பெருமாளிகள் இருக்கிற எத்தனை ஆலயங்கள் உண்டோ எல்லாவற்ற காட்டிலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சான்னா எல்லாத்த விட வசத்தியான ஒரே ஒரு க்ஷேத்திரம் உண்டுன்னா அது சேது க்ஷேத்திரம் தான் பெரியவாளுடைய அபிப்பிராயம். அதனால அந்த சேது க்ஷேத்திரத்துல போய் ஒரு முறையாவது ஜென்மாவிலே தீர்த்தமாடணும், அங்கு ஜெகநாதனை சேவிக்கணும். அதுவும் விசேஷமாக தர்பஜயன ராமன் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்திலே வந்து இங்கே தான் தர்பஜயனமாக எழுந்தருளிருந்து சரணாகதி சாஸ்திரத்தை அந்த குரங்குகள் முன்னாடியிலே அப்படி கோஷிச்சாராம் அவர். அதான் தேசியம் சாதிக்கிற சமுத்திரக்கரையிலே சமுத்திரத்தினுடைய ஓசைக்கு மத்தியத்தில் அவ்வளவு குரங்குகள் இருக்கிறதான அந்த இறைச்சலுக்கு மத்தியத்தில் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லாமல் இருக்க முடியல பெருமாளுக்கு. அதனால சகதேவ பிரபன்னாயா இந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடைய இந்த பிரதிஜை பண்ணி கொடுக்கிறார். வந்து சரணமடைந்த ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் ஒரே ஒரு முறை என்னிடத்திலே வந்தப்பா உன்னிடத்திலே சரணம்னு சொன்னான்னா அவனை நிச்சயமா அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படி நிச்சயமா அவனை காப்பாத்துறேன்னு அபயம்னு சொன்னார். மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்லலை. ராமனா இருக்கிறபடினாலே மனுஷ வேஷத்துல இருக்கிறபடினால நான் மோட்சம் கொடுக்கறேன்னு சொன்னா அது ஒத்து வராது. அதனால பெருமாள் அதை அபயம்னு மாத்தி சொன்னார். அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு என்று சொன்னாரே இந்த அப்படியான மோக்ஷத்தை கொடுக்குறேன்னு பெருமாள் பிரதிஜை பண்ண க்ஷேத்திரம்னு சொன்னா குருக்ஷேத்திரத்துல உண்டு. அதுபோல இங்கேயும் ஆக்கும் பெருமாள் பிரதிஜை பண்ண க்ஷேத்திரமானபடியினாலே இது மிக விசேஷமான சரணாகதி க்ஷேத்திரம். சுபீஷணாழ்வான் வந்து சரணாகதி பண்ண போது பெருமாள் நமக்கெல்லாம் ஒரு சேதி சொன்னார். சுக்ரீவன் சொன்னார் இதெல்லாம் சேர்த்துக்க முடியாது, ராவணன் தம்பி இந்த சமயத்துல வரான், ரொம்ப புல்லாதனா இருப்பான், நம்மிடத்திலேயே சண்டையை மூட்டி விட்டுருவான், அதனால நமக்குள்ளே மனஸ்தாபம் வராமடி இந்த மாதிரி துஷ்டனெல்லாம் சேர்த்துக்க கூடாது, இல்லை நாம் தூங்கச்சே ஏதாவது நமக்கு ரொம்ப தீங்கு விளைச்சிருவான், தலையில கல்ல போட்டான்னா என்ன செய்யறது, அதனால எதுக்காக இவனை சேர்த்துக்கணும், நமக்கு இவனாலே இவனை சேர்த்துக்கிறதுனால என்ன இருக்கு, ஆதாயம் என்ன இருக்கு, நாமோ ராவணனை பூண்டோட சம்ஹாரம் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கோம், அந்த சமயத்துல இவன் வந்தான்னா அண்ணா ஈதம் யதனம் பிராப்தம் பிராத்தனம் எஃப் பரித்தியஜேது கோ நாமத பவேத்தியமேஷனம் அரித்தியஜேது, இந்த சமயத்துல விட்டுட்டு வரானே அண்ணாவை போய், இது மாதிரி இவன் யாரைத்தான் எந்த சமயத்துல விடமாட்டான், எந்த பிரகாரத்தினாலையும் இப்ப சேர்த்துக்க முடியாது. அவன் வர சமயம் நன்னா இல்ல, அவன் வந்த எந்த இடத்துல இருந்து வரானோ அந்த இடம் நன்னா இல்ல, இவனை பார்த்தாலும் நம்பிக்கையா இல்ல, என்ன வேஷம் போட்டுன்னு வந்திருக்கானோ, எதுக்கு சேர்த்துக்கவே முடியாது. அடம் பிடிச்சாரு அவர் பெருமாள் இடத்துலே, பெருமாள் தான் லக்ஷ்மணா நீயும் வா, இந்த பெருமாள் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறார், இது இப்படியே சொல்லிட்டு இருக்கார், யாரும் இப்போ யார் வந்தாலும் சரி வந்தான்னா மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேஜம் கதஞ்சனான்னு நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னா கூட விடமாட்டேங்கிறார். அடம் பிடிக்கிறார் உங்க அண்ணா, நமக்கு தாங்கலை, வந்த காரியம் கெட்டு போயிடும், அதனால் ஸ்ரீ ராமஜெயம் இதோடு விக்னமாயிடும். அதனால உடனே வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரணாகதி பண்ணி பெருமாளிடத்துல இதில் விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை இழுத்து பிடிச்சி அவரையும் பெருமாள் காலில் விழ வச்சு தானும் பெருமாள் காலில் விழுந்து கையை கூப்பி சரணாகதி பண்ணி வேண்டாம் இந்த விபீஷணன் அப்படின்னாராம். அப்பவும் ஒத்துக்கலையாம் பெருமாள். என்ன சொன்னார்னா, என்னடா பயப்படுற, என்னமோ அவன் பண்ணிடுவான், என்னமோ ராத்திரி கல்ல போட்டுடுவாங்கிற, நமக்குள்ள சண்டையை உண்டாக்கிடுவான்ற, என்ன கெடுதல் பண்ணுவானோ, எதுக்காக வந்தானோ அப்படிங்கிற, எதுவானா இருக்கட்டும், உனக்கு விபீஷணன் மாதிரி இந்த பையனை எதுக்கு சேர்த்துக்கணும்னு சொல்றியா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த விபீஷணன் மாதிரியா வேஷம் போட்டுண்டு ராவணன் வந்திருக்கான்னா கூட பரவாயில்லடா, கூட்டுன்னு வாடா அப்படின்னாரு. ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்டா தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். ஏன்னா ராவணனே விபீஷன் வேஷம் போட்டுன்னு வந்தா கூட பரவாயில்லடா, கூட்டுண்டு வாடா அவனை. என்னடா இப்போ வந்து சரணாகதின்னு தானடா வரான், என்ன அந்நியமா இருக்க, ராவணன் வருவான் சுவாமின்னு, ராவணனே வந்தா கூட என்னடா சரணாகதின்னு வரானேடா அவன். இல்ல சுவாமி, அவன் ராவணன் ஆச்சு அப்படின்னா ராவணனா தான் இருக்கட்டும் ஏடா அப்படின்னு. இல்ல ராவணன் ராவணனா வரலையே சுவாமி, விபீஷணன் மாதிரி வேஷமா போட்டுன்னு வந்திருக்கான்னா இன்னும் எவ்வளோ கபடு இருக்கு பாருங்கோ. ராவணனே ராவணனா வரச்சேவே பொய்யான அபிப்பிராயத்தோட வந்து இப்பொழுது சரணாகதின்னு சொல்லலாம், இந்த ராமனை எப்படியாவது திருப்பி அனுப்பிச்சு விடலாம் அப்படின்றதுக்காக மாத்திரம் வந்தான்னா கூட அப்ப கூட பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம் சுவாமி. அந்த ராவணனே விபீஷணன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்தான்னா அது எவ்வளவு கபடு, எவ்வளவு வஞ்சம், எவ்வளவு நயவஞ்சகம், அந்த மாதிரியான கட்ட அபிப்பிராயத்தோட வந்திருக்கிறவனா இருந்தான்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறியா சுக்ரீவா? எனக்கு அப்பவா இருந்தாலும் பரவாயில்லடா, கூட்டுண்டு வாடா. ஏன் அவன் சரணாகதின்னு சொல்லிட்டானேடா, சரணம்னு சொல்லிட்டான்னா அப்புறம் அவன் என்ன வேஷம் போட்டுன்னு வந்தா கூட எனக்கு அதை நான் அதை பத்தி நினைக்கிறது இல்லைடா. அதனால என்ன தீங்கு வரும், என்ன தீங்குடா வரும், சரணம் சரணம்னு சொல்லிவிட்டான்னா அப்புறம் அவனாலே வரக்கூடிய தீங்கை பத்தி கூட நான் நினைக்க மாட்டேன்டா. கூப்பிட்டுன்னு வாடா அவனு, ஒரே அடம் பிடிக்கிறார் பெருமாள். அப்படி அந்த சரணம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா போறோம். இது ராவணன் போய் இப்படி எந்த சீதையை பிரிச்சுட்டு போய் அவளை கதற வச்சு ராமனை இப்படி நோக வச்சு இத்தனை காலமாக்கி இத்தனை உபதிரவம் பண்ணி வச்சு இவ்வளவு தூரம் சத்ருவாக இருக்கிற ஒழிச்சுப்படணும்னு நேற்று வரைக்கும் இன்ன வரைக்கும் எத்தனை கங்கணம் கட்டின்னு இருக்கிற அப்பே ஏற்பட்ட ராவணனாக இருக்கும் அவனும் அப்பே ஏற்பட்ட அதே அபிப்பிராயத்தோடய கூட திருட்டுத்தனமாக வந்து விபீஷணன்ற வேஷத்தோடய வந்தான்னா கூட அந்த சரணாகதின்னு வந்தானேடா. அந்த ஒரு வார்த்தை போரும் எனக்கு ஒரு ஜீவாத்மாவிடத்துல நான் எதிர்பார்க்கறது அது ஒரு வார்த்தை தான். மீதி எல்லா சிக்கலையும் எல்லா கவலையும் எல்லா பிரச்சனையும் எல்லா பாபத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு மீறி ஒரு பாபம் உண்டா ஒருத்தன் பண்ணியிருப்பானா, எனக்கு மீறி ஒருத்தனுக்கு ஒரு சிக்கல் உண்டா, எனக்கு மீறி அவனுக்கு ஒரு கவலை உண்டா, எனக்கு மீறி அவனுக்கு ஒரு தோஷம் உண்டா? அதனால நான் பார்த்துக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் சரணம்னு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும் வந்தானா போரும்னு நான் அதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தத்தமசியாபயம்மையா ராமாவதாரம் பண்ணச்சேவே ஆரம்பிக்கச்சேவே நான் தத்தம் பண்ணின்னு வந்துட்டேன்டா அப்படின்னு. தத்தம் பண்ணி வைக்கிறதுன்னா முன்னாடியே தத்தம் பண்ணி வச்சுருவா, இந்த மாதிரி ஆகும். எஸ்மை கஸ்மைச்சி ஸ்ரோத்ரியாய் ஸ்ரீ வைஷ்ணவாய சம்பிரதே நமமா, எல்லாம் கொடுத்தாச்சின்னு தத்தம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஐயோ தத்தம் பண்ணச்சே சுவாமிகள் ஆப்பிடலையே அப்படின்னா பரவாயில்ல, சுவாமிகள் வரச்சே இந்த தத்தம் பண்ணதை எடுத்து கொடுத்துருவா. அதுபோல நான் வந்து ராமனா பிறக்கச்சேவே தத்தம் பண்ணி வச்சுன்னுட்டேன், சரணம் சரணம்னு யார் வந்தாலும் கொடுக்குறதுன்னு தத்தம் பண்ணி வச்சுருந்தாச்சு. இப்போ ஒருத்தன் வந்து கேட்குறான், கொடுத்துட வேண்டியதுதான். இல்லை சுவாமி அவன் விபீஷணன் இல்லை சுவாமி ராவணன், அதான் தத்தம் கையில் வச்சுருக்கேன்டா, இதை கொடுத்தானுண்டா கொடுத்துடணும் அவனுக்கு தத்தம்னு, அது சரணம்னு சொல்லிட்டான்னா கொடுத்துட வேண்டியதுதான் என்று அடம் பிடிச்சுண்டு அந்த சரணாகதனுக்கு கொடுக்குற உண்ட அப்பேற்பட்ட ராமன் எழுந்தருளிருந்து சரணாகதியை பிரகடனம் பண்ணி யாரும் இந்த சரணாகதின்றதான சாஸ்திரத்துக்கு பயப்பட வேண்டாம், எல்லாரும் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை கைப்பற்றி கொள்ளலாம் என்று லோகமறிய சொன்னதான க்ஷேத்திரமானது சரணாகதி க்ஷேத்திரத்தில் அது சேது பெருமாள் நிர்மாணிச்சதுனாலே பவித்திரமான ராமபக்தாளுடைய விசுவாசமே சேதுவானபடினாலே அது ராமபக்தியே தான் சேது. அதனால் ராமபக்தியே சேதுவானபடினாலே சேதுக்கு விசேஷம். அந்த பெருமாள் திருவடி சாத்தி எழுந்துள்ளதானபடினாலே அந்த சீதையும் பெருமாளும் தாயாரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு உபகரணமானபடினாலே அந்த சேது விசேஷம். அந்த சேதுவிலே கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு அணில் கூட ஆசைப்பட்டதே என்று அதுபோலே நான் ஆசைப்பட மாட்டேனா? குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்கணியர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன்னு ஆசைப்படுவாளே. அது மாதிரியான அந்த சேது க்ஷேத்திரத்தை நினைச்சாலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ரொம்ப பெருமையான க்ஷேத்திரம் அது. அங்கே பக்கத்தில் ராமேஸ்வரம் இருக்குன்றதுனாலே சைவாள் அதை நினச்சிப்பா, ராமனுக்கு பாவம் ஏற்பட்டு போச்சு, ராவண சம்ஹாரம் பண்ணதுனாலே அப்படின்னு, அதெல்லாம் ரொம்ப கட்டுக்கதெல்லாம் பிராச்சீனத்துல ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது. ராவணனை சம்ஹாரம் பண்ணா பாபம் வந்துருமான்னா பெருமாளுக்கு எப்படி வரும்? இல்ல சுவாமி, ராவணன் பிராமணன், அதனால பிரம்மஹத்தி பாவம் வந்து கொடுத்து அப்படின்னா அது எப்படி பிரம்மஹத்தி பாவம் வரும்? ராவணன் பிராமணனா இருந்தா தானே அதை பத்தி யோசிக்கணும். க்ஷத்ரியோ நிகத சங்கே நசோச்சி மேமதினர் வால்மீகி. ராமாயணத்திலேயே ராவண சம்ஹாரம் ஆன உடனேவே விபீஷணன் வந்து, ஐயோ அண்ணாவாச்சே, அவனே பாசம் ரத்த பாசம் கொஞ்சம் அழறான். அப்போ அவர் பெருமாள் சொல்ற, என்னடா க்ஷத்ரியோ நிகத சங்கே நசோச்சி இது மே மதிகின்னு. ஏன்னா க்ஷத்ரியன் யுத்தத்தில் செத்து போனான்னா க்ஷத்ரியன் வீட்டில் அழுவாளாடா? எதுக்குடா அழற நீ, உனக்கு தெரியாதா க்ஷத்ரியன் க்ஷத்ரியன் யுத்தத்தில் சாகிறது அது எப்படி ஆகும் அப்படின்னா, பெரிய யோகீஸ்வரால் யோகத்தினாலே பிராணத்தியாகம் பண்ணுற மாதிரி பெருமையாச்சே அப்படின்னு. அதுதான் சம்பிரதாயத்திலே சனாதன தர்மத்தில் தர்மசாஸ்திரங்கள்ல அப்படி தான் எழுதியிருக்கு. ஒருவேளை க்ஷத்ரியன் எங்கேயாவது வீட்டில் ஏதோ வியாதியினாலே செத்து போயிட்டான்னா அதுக்காக தான் அழுவாளாம். ஐயோ இந்த மாதிரி ஒரு க்ஷத்ரியனாக இருந்து வியாதியினாலே போயிட்டானே, மார்பிலே அம்பேத்து கொண்டு சாக வேண்டாமா இவன் அப்படி, அதுக்காக என்ன பண்ணுவாளாம், மார கத்தியால் கிழிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் அவனுக்கு அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுவாளாம். அது மாதிரி அந்த க்ஷத்ரியன்னா மார்பிலே அம்பேத்து கொண்டு சாகிறதுன்னா அவனுக்கு சொர்க்கலோக சொர்க்க பிராப்தியாச்சு. எப்படி யாயஜூக்கானாம் எப்போ ஏற்பட்ட யாகங்கள் பண்ணவாளுக்கு எப்படி உடனடியான பெரிய விசேஷமான லோகங்கள்லாம் திறந்து வச்சிருக்குமோ, அதே போல க்ஷத்ரியனா இருந்தா யுத்தத்திலே செத்தான்னா உடனே பெரிய வீர சொர்க்கம்லாம் சொல்லியிருக்கு. அதனால சந்தோஷப்படுவாளே க்ஷத்ரியாள். அதனாலே க்ஷத்ரியோ நிகத சங்கே நசோச்சி இது மேமதிகி. ஏண்டா அவன் போய் க்ஷத்ரியன் செத்ததுக்கு போய் அழுவாளாடா என்று வால்மீகி வார்த்தைனா ராமன் வார்த்தையா வால்மீகி எழுதி வச்சிருக்குது. அவனும் எப்படி பிராமணன் வா, அப்புறம் அப்படின்னா கும்பகர்ணனும் பிராமணன் தான், அவன் தம்பி பிராமணன் சுவாமி, அதனால் அவன் பிராமணன். அதுக்கப்புறம் இந்திரஜித்து பிராமணன், அதுக்காக பிராமணன். அதனால் கும்பகர்ணனை பெருமாள் சம்பாரம் பண்ணார், இந்திரஜித்து லக்ஷ்மணன் பண்ணார். ஓஹோ, மொத்த பேரும் ராமன் லக்ஷ்மணன் எல்லாரும் பிரம்மவர்த்தியா, என்ன சாஸ்திரம் இது, யார் கண்டுபிடிச்சாலோ தெரியல. அதனால பிரம்மவர்த்தி தோஷத்துக்காக பரமசிவனை போய் தோதனம் பண்ணினாருங்க அப்படின்னு, இதெல்லாம் மொத்தம் போய் கதை. அது மாதிரி எதுவும் கிடையாது. அவன்தான் க்ஷத்திரியன்னு புஸ்தகம் புஸ்தகமாக எழுதி வச்சிருக்கிச்சே, அவனை போய் பிராமணனும் பிராமணனு சம்ஹாரம் பண்ணதுக்காக ராமனோடைய சேர்ந்த அத்தனை பேருக்கும் பிரம்மவர்த்தின்னா, அப்புறம் அவன் ராவணனை சேர்ந்து இன்னும் எத்தனையோ பேரை சம்ஹாரம் பண்ணதுக்கு கூட வந்த குரங்குகள்லாம் சேர்ந்து பிரம்மவர்த்தியா, அப்புறம் என்ன மொத்த பேரும் பிரம்மவர்த்தியா, இது என்ன கதை இது? இது அதெல்லாம் எல்லாம் மொத்தம் போய் கதை. அது பெருமாள் அங்கே அந்த சேத்துவை நிர்மாணம் பண்ணார். அதனால சேத்துவை நிர்மாணம் பண்ணதுனால அந்த விசேஷம் க்ஷேத்திரம் அது, அவ்வளோதான். மற்றபடி ராமேஸ்வரம் தான் அந்த இதெல்லாம் புதுசாக ஏற்பட்டது. அப்புறம் அது சீதை வந்து அந்த லிங்க பூஜை பண்ணா அப்படின்னு, அது எப்படி சீதை லிங்க பூஜை பண்ணுவோ? ஏற்கனவே ராமனுக்கே அங்கே பிரம்மஹத்தி தோஷம் இல்லைன்னா விட்டு ராமன் அது ராமனுக்கு லிங்க பூஜை பண்ணுறதுக்குன்னு சீதா அதுக்குன்னு லிங்கம் தயார் பண்ணா அப்படின்னா, அந்த லிங்கம் அனுமார் இடத்துல கொண்டு வர சொன்னா அவர் லேட் பண்ணிட்டார்னு இவ தயார் பண்ணா அப்படின்னா, அப்புறம் அனுமார் வந்து சீதை பண்ண லிங்கத்தை வாளால பிடிச்சி இழுத்தாராம். அனுமார் போய் இது போல தாயார் இடத்துல அபச்சாரப்படுவாரா, தான் ஒரு லிங்கம் வச்சுட்டு இந்த லிங்கத்துக்கு சீதை லிங்கம் எப்படி போட்டி ஆகும் அப்படின்னு கேட்டாராம். கேட்க கேட்க கதை மேல மேல ஆபாசமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு அது சைவ க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றா. அதுல சைவ க்ஷேத்திரம் ஒன்றும் கிடையாது. பெருமாள் சேத்துவை நிர்மாணிச்சார். ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் உண்டு, சேத்துவை ராமன் உடைச்சாரா அப்படின்னு. சேத்துவை உடைச்சார்ன்றார் ஆழ்வாரே சொல்றார், பொய்கை ஆழ்வார் சொல்றார். வையந்த கிளையா பாசுரம் இருக்கோ இல்லையோ, வையந்த கிளையா அந்த பாசுரத்துக்கு அடுத்த பாசுரம் இருக்கு பாருங்கோ. வையந்த கிளையா வார்கடலே நீயா ஆகாசிய கதிரோன் விளக்கா ஜெய சுடராழியா நடுக்கே சோட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று கடல் கடைந்தது எவ்வுலகம் நீரேற்றது அன் ஒன்று வந்தனை உணரேன்றான் அன்று அது கடைந்து அடைத்து உடைத்து கண்படுத்த அழி. அன்று அது கடைந்து அடைத்து உடைத்து சமுத்திரத்தை கடைந்தார், அதே மாதிரி உடைத்தார் அப்படின்னார். அந்த பெருமாள் சேர்த்து உடைச்சது உண்டு. எதுக்காக பரிபூர்ணமாக உடைக்கலை, கொஞ்சோண்டு உடைச்சார். எதுக்காகனா இந்த ராட்சதாள் அந்த பக்கத்துலேருந்து அவ சகஜமாக வந்திருந்து இந்த திரவிட தேசத்துக்கு வந்து இங்கேருந்தால் இங்கே எல்லாரையும் இங்கே கார்த்தாலைக்கு இவா டிஃபனுக்கு இவாள் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட போகிறாளே, அதனால் அங்கேயே அப்பப்போ வந்து பசி எடுக்கச்சேலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களை அமிஷம் செஞ்சுட்டு பண்ணிட்டு போயிட போகிறாளே அப்படின்னு தமிழ்நாட்டு ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் கொஞ்சம் சேர்த்துவை அந்த கொஞ்சம் உடச்சி விட்டாருன்னு சொல்கிறது உண்டு. அதனால சேது உடச்சி விட்டாருன்னு சொல்கிறது உண்டே வழியா, அதுக்காக சேது கம்ம பரிபூர்ணமாக உடைச்சாருன்னு கிடையாது. சேது இன்னும் இப்பவும் கூட சமீபத்தில் அந்த சுனாமி வந்த போது திருப்புல அணில அந்த சேதுல ஜலம் பின் வாங்கின போது அந்த சேது அழகா அப்படி நீளமா பெரிய செவரா போச்சு. அதை சில பேர் சேவிச்சா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற திருப்புல்லாணி கஷேத்திரத்துல இருந்து இந்த இந்த நம்மளுடைய இந்த உபன்யாசத்தை எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா அதை ரெக்கார்ட் பண்ணி அதை இன்டர்நெட்ல அப்லோட் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப விசுவாசமா கைங்கரியம் பண்ணி கொண்டு ரகுவீர தயால்னு ஒரு சுவாமி உண்டு அங்க ஆசிரமத்து சிஷ்யர். அவ சேர்ந்தவாலாம் அந்த இதை சேவிச்சா அந்த சேதுவையே பூர்ணமா அப்படியே நெடுக சோறு போல போறதை எல்லாரும் சேவிச்சா அப்படின்னு சொல்றான்னு சொல்றார். அதனால அந்த சேது அங்கே இருக்கு, பெருமாள் கட்டின சேது, அது தரிசிச்சா ரொம்ப புண்ணியம்னு. அது ரொம்ப நாள் அந்த சேது கொஞ்சம் கண் பார்வையில் இருந்தது, இப்போ இன்னும் ஜலம் மூடினதாலே கொஞ்சம் மறைஞ்சு உள்ள கிடக்கிறது. அந்த க்ஷேத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணா சர்வ பாபத்துக்கும் பிராயச்சித்தமா சொல்லியிருக்குன்னு அங்கே போய் திருவனை ஆடி ஜெகநாத பெருமாளையும் தர்மஜேனைய பெருமாளையும் சேவிச்சுண்டு திருப்புல்லாணியிலிருந்து புறப்பட்டு அருளி திருக்குடம் தேசிகன் மீண்டும் யாத்திரையாக அந்த மார்க்கத்திலே எழுந்திருந்தபோது அந்த திருமாலிருஞ்சோல திருமோகூர் வழியா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் திருநகரி பெருமாளெல்லாம் சேவிச்சுண்டு அப்புறம் திருக்குழந்தைக்கு எழுந்தருளினார் என்ன. இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கே முடிச்சுடுவேன்னு தான் நினச்சேன், என்னமோ கொஞ்சம் முடிக்காமல் போயிடுது. அதனால் இதை கொஞ்சம் அடுத்த வாரம் தொடர்ந்து சொல்லிட்டு அடுத்த வாரம் திருக்குழந்தை தேசியனுடைய திவ்ய பிரபாவத்தையும் எல்லாத்தையும் முடிச்சு விடலாம்னு நினைக்கிறேன். அதோடு இந்த முனித்திரை ஆச்சாரியாவில் நம்ம ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களாக இந்த ஆண்டவன் பரம்பரையில் இருந்த ஆச்சாரியால் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வழுத்தூர் ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்தை ஆரம்பிக்கணும். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம.
அடியன் சுவாமி, திவ்ய தேச யாத்திரை வைபவமும் ஆச்சாரியனுடைய வைபவமும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்த சுவாமி. அடியன்
அடியன் தாசன்
அடியன் அடியன் தாசன்.